வணக்கம். இன்று திரு ஜெகநாதன் அவர்கள் வாழ்க்கையை நம் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் பாகம் 9 என்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார். இப்பொழுது நான் அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் இதுவரை நாம் 39 செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் 40வது செய்தியை தொடர்ந்து சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக 40வது செய்தி, அன்னை ஒருவருக்கு வழங்க முடிவு செய்துள்ள விஷயம் அவரை தேடி உடனே வரும். ஆகவே நாம் அவரை கேட்கின்ற விஷயம் அவர் அனுமதிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்னையை அறிந்தவர் கூர்ந்து சுற்றுமுற்றும் கண்டால் அற்புதம், ஆச்சரியம், அபரிமிதம், ஆனந்தம் இருப்பதை காணலாம். இந்த சமூக சூழல் என்றும் உண்டு என்பதை நாம் அறிவதில்லை. அன்னையை அறிந்து கொண்டவர்கள் அவர்களை சுற்றி பார்த்தவர்களையானால் அவர்களை சுற்றி இப்படி அற்புதமும் ஆச்சரியமும் அபரிமிதமும் ஆனந்தமும் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த சமூக சூழல் இருப்பதை அன்னை என்பவர்கள் அறிவது இல்லை என்று தொடங்குகின்றார். அன்னை ஒரு பிரார்த்தனையை அனுமதிக்கும் வகையை கண்டால் அதையும் சூட்சமமாக தொடர்ந்து உள்ளுரை ரகசியங்களை கண்டால் ஏராளமாக கண்ணில் படும். நாம் பிரார்த்தனை பண்றோம், பிரார்த்தனை பலித்துவிட்டது என்பது மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் அந்த பிரார்த்தனை அனுமதிக்கின்ற வகையை பார்க்கும்போது சூட்சமாக தொடர்ந்து பார்த்தோமேயானால் உள்ளுரை ரகசியங்கள் இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றார். அன்னை கேட்டதை தருவார், நினைத்ததுமே பலிக்கும் என்பதெல்லாம் உண்மை. அதை கடந்தது அன்னை மூலம் வாழ்வில் உள்ள புதை பொருட்களை அறிவது. மதர் கேட்டோன்னே கொடுப்பாங்க, நினைச்சோனே பலிக்கும் என்பதெல்லாம் உண்மை. அதையும் தாண்டி அன்னை மூலம் வாழ்க்கையில் உள்ள புதை பொருட்களை நாம் அறிவது மிக முக்கியமானது என்று அப்பா சொல்கின்றார். வாழ்வில் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் புதைந்திருந்தால் அன்னை ஜீவியத்தில் என்ன மறைந்துள்ளன? வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் பேரதிர்ஷ்டமும் மறைந்திருக்கிறது. வாழ்க்கையில இவை மறைந்திருக்கின்றது என்றால் அன்னை ஜீவியத்தில் என்ன மறைந்திருக்கின்றன என்றால், அன்னை ஜீவியத்தில் மறைந்துள்ளவை யோக பொக்கிஷங்கள். நான் எளியவன் என்பவனுக்கு எப்படி அவை பயன்படும்? அன்னை ஜீவியத்தில் யோக பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றன என்றால் நான் எளியவனாயிற்றே, எனக்கு எப்படி அந்த யோக பொக்கிஷங்கள் பயன்படும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு பதில் சொல்றார் அப்பா, யோக பொக்கிஷமாக பெறாவிட்டாலும் அவை வாழ்வை உச்சகட்டத்தில் வளப்படுத்தும் என்று சொல்கின்றார். அன்னை ஜீவியத்தில் மறைந்திருப்பது யோக பொக்கிஷங்கள் என்றால் சாதாரணமானவர்களுக்கு அந்த யோக பொக்கிஷத்தினால என்ன பயன் என்ற கேள்விக்கு, நீ அந்த யோக பொக்கிஷத்தை பெற வேண்டும் என்ற அவசியமில்லை, அதை பெறாவிட்டாலும் அவை வாழ்வை உச்சகட்டத்தில் வளப்படுத்தும் என்ற விஷயத்தை இங்க அப்பா சொல்றார். அன்பராகிய நாம என்ன கேட்கிறோம்? அதற்கு வேலை வேண்டும், திருமணமாகணும், வருமானம் வேண்டும், புத்திர சந்தானம் வேண்டும், எனக்கு ப்ரமோஷன் வேண்டும், இதெல்லாம் தான் நம்ம முதல்ல கேட்கிறோம். அன்பரே தன் செயலாலோ மனப்போக்காலோ தடையை எழுப்பாவிட்டால் இவை தானே பலிக்கும். அப்படி கேட்கிறது பலிக்கும். ஏன் பலிக்கல என்றால், அன்பரே அவருடைய செயல்பாடுகளாலோ அல்லது அவருடைய மனத்தாலோ தடையை எழுப்பியிருந்தால் அப்போ அது பலிப்பதில்லை என்பதை இங்கே சொல்கின்றார். அன்பரே தன் செயலாலோ மனப்போக்காலோ தடையை எழுப்பாவிட்டால் இவை தானே பலிக்கும். சிக்கலான பிரச்சனைகளையே மனிதன் முக்கியமாக கருதுவான். ரொம்ப எது சிக்கலோ அதுதான் நமக்கு முக்கியம்னு மனிதனுடைய கருத்து. 10 ஆண்டுகளாக தன்னுடைய பொறுப்பில் உள்ள ஒரு பெரும் சொத்து, அவர்கிட்ட 10 வருஷமா ஒரு பெரிய சொத்து 10 ஆண்டா வச்சிருக்கார். மார்க்கெட்ல அந்த சொத்தோட மதிப்பு 20 லட்சம். அந்த சொத்தோட உரிமையாளர் 5 லட்சம் ரூபாய் விலை சொல்றாரு. 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு உரிமையாளர் 5 லட்சம் ரூபாய் போதும் என்று விலை சொல்கிறார் என்றால், அப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினோம் என்றால் அது ரொம்ப எளியது. பணம் இருந்தால் வாங்கலாம் என்பது சிக்கல். இப்ப அவருக்கு என்ன சிக்கல், யாரு கஸ்டடியில யாருடைய பொறுப்புல அந்த சொத்து இருக்கிறதோ அவருக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் புரட்டுறது ரொம்ப சிக்கலா இருக்கு. அந்த சமயத்துல அந்த அன்பர் வியாபாரத்திற்காக பேங்க்ல ஒரு 8 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கிறார். பேங்க் 8 லட்சம் ரூபாய் கொடுக்க வியாபாரத்திற்கு கொடுப்பதற்கு முன் வருகிறது. அன்பர் கம்பெனிக்கு 8 லட்சம் வேண்டாம், இந்த நிலத்திற்கு சொத்திற்கு 5 லட்சம் தர முடியுமா என்று பேங்க் அதிகாரியிடம் தன்னுடைய சிக்கலை கேட்கின்றார். நீங்க கொடுக்க இருந்த அந்த 8 லட்சம் ரூபாய் பிசினஸ்க்காக கொடுக்க இருந்த அந்த பணம் எனக்கு தேவையில்லை, இப்போ இந்த சொத்துக்காக 5 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பேங்க் அதிகாரியை பார்த்து அந்த அன்பர் கேட்கின்றார். அந்த அதிகாரி சொல்கின்றார், பேங்க் இஷ்டப்பட்டால் பத்திரத்தை நேரடியாக விற்பவரிடமே இருந்து வாங்கி ஆபீஸில் கொடுத்துவிட்டு பணத்தை விற்பவரிடம் நேரடியாக கொடுத்துவிட்டு சப்ரிஜிஸ்டர்டம் பத்திரத்தை வாங்கி பேங்க் வாங்கிக் கொள்ளும் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப அன்பருக்கு இந்த சிக்கல் ரொம்ப எளிமையா தெரிந்து போச்சு. பேங்கே பணம் கொடுக்குது, பேங்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றது, பேங்க் அப்ப அந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் பேங்க் வாங்கிக்குது. சோ சிக்கல் ரொம்ப எளிமையா தீர்ந்து போயிடுச்சு என்பதை பார்த்து அவர் வியந்து போனார். அதையும் தாண்டி அந்த பேங்க் அதிகாரி என்ன செய்கிறார் என்றால், நிலத்திற்கு 5 லட்சம் மட்டுமல்ல உங்கள் வியாபாரத்திற்காக கம்பெனிக்கும் 8 லட்சம் தருகிறேன் என்று கூறுகின்றார். சோ நம்ம இவர் கேட்டது 8 லட்சம் கம்பெனிக்கு வேண்டாம், எனக்கு சொத்துக்கு 5 லட்சம் இருந்தா போதும்னு சொன்னார். அந்த 5 லட்சத்தையும் கொடுத்து மதர் என்ன பண்றாங்க, பிசினஸ்க்காக 8 லட்சம் கொடுக்கறாங்க. அதுதான் இங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறையும் அன்னை தவறாது செயல்படும் வகை இது. ஒவ்வொரு முறையும் மதர் இப்படிதான் செயல்படுறாங்க தவறாமல். சிக்கல் அவருக்கு சிக்கல் இல்லை, சிக்கல் என்பது நமக்கு தான், சிக்கல் அன்னைக்கு சிக்கல் கிடையாது. கேட்பதற்கு மேலும் கொடுப்பதே அன்னையினுடைய அபரிமிதமான அருள் என்ற செய்தியை இங்கே சொல்கின்றார். பிரச்சனை தீர்வுங்கிறது ரொம்ப சிறப்பு தான், சந்தோஷம். ஆனா இங்க அன்பராகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, வாழ்வில் சிக்கல் இருப்பது உண்மை, சிக்கல் அன்னைக்கு இல்லை என்பதை அன்பர் அறிவது. ஒவ்வொரு முறையும் இதுதான் அவர் சொல்றாங்க, அப்பா அதான் சொல்றார், நமக்குதான் சிக்கல் தவிர, நமக்குதான் சின்னது பெரியது என்ற விஷயமா தவிர, மதருக்கு சிறியது பெரியது கிடையாது, மதருக்கு சிக்கல் கிடையாது என்ற செய்தி அப்பா அடிக்கடி எழுதியிருப்பார். லிடியா விக்காமோட ஓடி போனா அந்த செய்தி வந்தோடனே எலிசபெத் அப்படி இடிஞ்சு போயிடுறா. ஜேனுக்கு லிடியாவால் குடும்பம் சீரழியும் என்று கூட தெரியவில்லை. ஆனால் லிடியாவுக்கு ஒரு விடியல் ஏற்படுகின்ற நேரம், அவர் திருமணம் ஆகிவிட்டால் என்று கூற செய்தி வந்த நேரம், பெண்கள் குதூகலமாயினர். அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு, பணம் எப்படி வந்தது, யாரு பணத்தை கொடுத்தாங்க என்ற பணத்தை பற்றிய செய்திகள் அவருடைய மனதில் தட்டுப்படவில்லை. எல்லாரும் குதூகலமா இருக்காங்க. லிடியாவை கண்டுவிட்டேன் என்ற கடிதம் வந்தது. லிடியா பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு என்ற செய்தி வருகிறது. எலிசபெத் தந்தையாட்டம் கேட்கிறார், மிஸ்டர் பென்னட் கேட்கிறார், என்ன செய்தி, நல்லதா கெட்டதா அப்படின்னு அப்பாட்ட எலிசபெத் கேட்கிறார். அதுக்கு மிஸ்டர் பென்னட் தகப்பனார் சொல்றார் பதில், என்ன நல்ல செய்தி எதிர்பார்க்க முடியும் என்று கூறுகின்றார். தகப்பனாருக்கு மிஸ்டர் பென்னட்டுக்கு பெண்ணை கண்டுபிடிச்சது அவருக்கு நல்ல செய்தி இல்ல, பெண்ணை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மேல அவர் கொடுக்க முடியாத பணம், அந்த பணத்தை எப்படி கொடுக்கிறது என்பது அவருக்கு பெரிய சிக்கல். ஆனா நடந்தது என்ன, செய்தி வந்தோடனே லிடியா கண்டுபிடித்து விட்டது என்ற செய்தி வந்தோடனே அவருக்கு பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற சந்தோஷம் இல்லையா, இதுக்கெல்லாம் பணம் வேணுமே என்ற ஒரு சிக்கல் தான் அவர் மனசுல பட்டதுன்னு சொல்லி. ஆனா நடந்தது என்னன்னு எங்க அப்பா சொல்றாரு, பெண் திருமணம் செய்து கொண்டால் லிடியா, அதை தொடர்ந்து ஏமாந்து போன ஜேனுக்கும் திருமணம் பெருமளவில் நடந்தது. லிடியாவுக்கும் திருமணம் நடந்துருச்சு, ஜேனுக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அதையும் கடந்து தகப்பனார் கடன் படவில்லை, ரெண்டு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு கடன்கிறதே கிடையாது. அப்படி அந்த தொகை ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் என்ற நிலையும் எழுகிறது. தகப்பனார் கடன்படவில்லை, அந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் என்ற நிலை எழுந்து எலிசபெத் பெம்பர்லியை எட்டினாள். எலிசபெத்துக்கும் பெம்பர்லி கிடைக்கிறது. அன்னை பிரார்த்தனைகளை அனுமதிக்கும் பொழுது நாம் காண்கின்ற வாழ்வில் புதைந்துள்ள அற்புதங்கள் பல. இப்ப நம்ம மதர்கிட்ட ப்ரே பண்ணும் பொழுது பிரேயருக்கு நேரடியா பதில் சொல்றாங்க மதர், நமக்கு தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் பல அற்புதங்கள் புதைந்திருக்கின்றன என்ற செய்தியை இங்க அப்பா நமக்கு சொல்றாரு. பெரும் பாரத்தை தாங்க ஏற்கனவே டார்சி சூழலில் காத்திருக்கிறார். என்ன பெரும்பாரம்? இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ரெடியாவுக்கு திருமணமாகும் என்ன ஆகணும், விகாவுக்கு பணம் தரணும், அந்த பணத்தெல்லாம் எப்படி கொடுக்கிறது என்ற அந்த சூழலில் ஏற்கனவே டார்சி காத்துக்கொண்டிருக்கிறார். அந்த பெரும்பாரத்தை தாங்குவதற்கு ஜேனுக்கு பிங்லி தடையானால் அவரும் ஏற்கனவே அறிமுகமானவரே. ஜேனுக்கும் பிங்லிக்கும் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிற காலத்தில் கேன்சல் ஆயிடுது, தள்ளி போகிறது. ஆனா பிங்லி தடையாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே அறிமுகமானவர் தான் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார். பெம்பர்லியை நினைக்க முடியாது என்றாலும் அதுவும் ஏற்கனவே வந்த செய்தியே. இந்த ஃபேமிலியால எலிசபெத்தால பெம்பர்லியை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று இருந்தாலும் ஏற்கனவே பெம்பர்லி வந்த செய்திதான் டார்சி வழியாக என்ற செய்தி இங்கு குறிப்பிடுகின்றார். வாழ்க்கை ஏற்கனவே பெற்ற அற்புதங்கள் இவை. இவையெல்லாம் ஏற்கனவே வாழ்க்கையில் இருக்கிறது அற்புதங்களாக. இவை நாம் அறியாதவை, அறிந்தால் நம்ப முடியாதவை. அதனால வாழ்க்கையில ஏற்கனவே இந்த அற்புதங்கள் எல்லாம் புரிந்திருக்கின்றன. மதட்டு வந்த பிறகு நம்ம அந்த அற்புதங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சராசரியான நாம் என்ன செய்கின்றோம்? இந்த அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளவும் முடியவில்லை, அதை நம்பவும் நம்மால் முடியவில்லை என்பதுதான் அன்பர் நிலை என்ற செய்தி இங்கே குறிப்பிடுகின்றார். அன்னை நம் சூழலை எப்படி சொர்க்கமாக்குகிறார், என்ன தன் சூழலில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம் பிரார்த்தனை மூலம் அறியலாம். இப்ப மதர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்முடைய சூழலை மதர் என்ன செய்யறாங்க, சொர்க்கமாக மாற்றுகின்றார்கள். சொர்க்கமாக மாற்றப்பட்ட அந்த சூழலில் என்னெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை அன்னை அன்பராகிய நாம பிரார்த்தனை மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்க அப்பா குறிப்பிடுகின்றார். இந்த செய்திய அப்பாவுடைய அனுபவத்திலே நாம தெரிஞ்சுக்கலாம். ராமவரம் கிராம மக்களுக்கு போர்வெல் லோன் கிடைக்கணும். அந்த லோனை வாங்கி அவர்கள் விவசாயத்தில் அதை ஈடுபடுத்தி அதன் மூலமா அவர்களுக்கெல்லாம் பிராஸ்பரிட்டி சுபிட்சம் வர வேண்டும் என்பது நம்முடைய குருநாதர் அப்பா அவருடைய மனதில் உள்ள ஆர்வம். அந்த ஆர்வம் அப்பாட்ட வளர்ந்து கொண்டே வருகிறது. மதத்தை போய் பிரார்த்தனை பண்றார். மனதில் உள்ள அந்த ஆர்வத்தை அன்னையிடம் பிரார்த்தனையாக தெரிவிக்கின்றார். ஆனா ஏற்கனவே நடந்தது என்னன்னு கேட்டா, அந்த கிராமத்து மக்கள் கோஆபரேட்டிவ் லோன் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க, ஆனா அதை சரியா திரும்ப செலுத்துறது இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். இருந்தாலும் இன்னும் நிறைய அவங்களுக்கு லோன் கிடைக்கணும், அது மூலமா அவங்க பிராஸ்பரிட்டி வரணும் என்ற ஆர்வத்தை தன்னுடைய விருப்பத்தை அப்பா அவர்கள் மதரிடம் பிரார்த்தனையா வைக்கிறார். திருப்பி பணம் கொடுக்கலன்னு சொன்னா மறுபடியும் பேங்க் லோன் கொடுக்கவே மாட்டாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த சூழல் நமக்கு தெரியணும். அது மட்டுமில்ல, அப்பா சொல்ற குறிப்பிடுகிற தொகை ரொம்ப பெரிய தொகை. அப்படி பார்த்தாலும் அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி என்ன பண்றாரு அப்பா? அவங்களுக்கு லோன் கிடைக்கணும், அவங்க பிராஸ்பரிட்டியா வரணும் என்ற பிரேயரை பிரார்த்தனையை அன்னையிடம் வைக்கின்றார். அந்த சமயத்தில் அவர் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் பார்க்கிறார் அப்பா. அந்த ஆர்டிகல் என்ன செய்தி இருக்கிறது என்றால், அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் கமிஷனுடைய அறிவுரையின்படி விவசாய நோக்கத்திற்கு தாராளமாக கடன் வழங்கப்பட வேண்டும், கடன் கொடுப்பதில் எந்த மறுப்பும் கூடாது, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த கிராம முன்னேற்றத்திற்காக விவசாய முன்னேற்றத்திற்காக வாணிக வங்கிகளானது நிறைய கடன் வழங்க வேண்டும் என்பது அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஒரு ரிப்போர்ட் அறிவுரை என்ற ஒரு ரிப்போர்ட் அந்த ஆர்டிகல் அப்பாவுடைய கண்ணில் படுது. அந்த சமயத்தில் ஆசிரமத்துக்கு அப்பா போறார். ஆசிரமத்துக்கு தன்னுடைய குருவை பார்ப்பதற்காக செல்கின்றார். தன்னுடைய குருவை பார்க்க சென்ற அப்பா அந்த சமயத்தில் தன்னுடைய குருவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனும் பார்க்க வந்திருக்கிறார். அப்போ அந்த குரு என்ன, அப்பாவுடைய குரு ஸ்டேட் பேங்க் சேர்மனையும் அப்பாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுறார். அப்போ ஸ்டேட் பேங்க் சேர்மனை பார்த்து அப்பா சொல்றாரு, இது மாதிரி ராமவரம் மக்களுக்கு லோன் தரலாமா, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றார், நான் உங்களுக்கு கடன் தருகிறேன் அப்படிங்கிறார். ஸ்டேட் பேங்க் சேர்மன் உங்களுக்கு பணம் தரேங்கிறாரு, நீங்க வாங்கிங்க உங்களுக்கு லோன் தரேங்கிறார். ஆனா அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு தர்றது முக்கியம் இல்லைங்க, என்னுடைய லேண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் தான் அந்த பணம் வேணும், அவங்களுக்கு பணம் கடனா கொடுத்தா அதுலதான் எனக்கு சந்தோஷம் என்ற செய்தியை அந்த ஸ்டேட் பேங்க் சேர்மன் சொல்றாரு. ஸ்டேட் பேங்க் சேர்மன் உடனே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாண்டிச்சேரி ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பாருங்க, நான் அவர்கிட்ட சொல்லி லோனுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்ற செய்தியை ஸ்டேட் பேங்க் சேர்மன் அப்பாவிடம் தெரிவிக்கின்றார். அப்போ இப்ப நம்ம இங்க பார்த்த செய்தி என்ன செய்தி, அன்னை நம் சூழலை எப்படி சொர்க்கமாக்குகிறார், என்ன தன் சூழலில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம் பிரார்த்தனை மூலம் அறியலாம் அப்படிங்கிற செய்திக்கு இப்ப சொல்றார் அப்பா விளக்கம் அவருடைய அனுபவத்துல. இப்ப அப்பா பிரார்த்தனை செய்ததுனால அந்த பிரார்த்தனையின் பலனாக அப்பாவுடைய சூழல அன்னை என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்று பார்த்தால், என்னெல்லாம் ஓபனிங் கிடைச்சது, வாய்ப்புகள் எப்படியெல்லாம் கிடைத்தது என்று பார்த்தால், முதல்ல அந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆர்டிகல் கமிஷனுடைய ஆர்டிகல் அவர் கண்ணப்பட்டது முதல் செய்தி. தன்னுடைய குருவை சந்திக்க போனவர் ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு அறிமுகமாகிறார். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ தன்னுடைய குருவை பார்க்க போனப்பா அந்த சமயத்தில் சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் தான், சாதாரண ஸ்கூல் டீச்சரை ஒரு ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா தன்னுடைய குரு என்ன செய்யறாரு, அந்த ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட ஸ்டேட் பேங்க் சேர்மன் பாண்டிச்சேரி மேனேஜருக்கு உள்ள கடன் வழங்குவதற்கான ஏற்பாடை செய்து கொடுக்கின்றார். கடைசியில லோன் சாங்ஷன் ஆகிறது. அப்போ அந்த ஆர்டிகல் கண்ணிலப்பட்டது அவருடைய சூழல் பிரார்த்தனையால கிடைச்சது. ஸ்டேட் பேங்க் சேர்மன் இன்ட்ரோடியூஸ் ஆனது அந்த சூழல மதர் செஞ்சது, அவர்கிட்ட பேசினது, அந்த பேங்க் லோன் கிடைச்சது எல்லாமே மதர் அந்த சூழலில் ஏற்படுத்தி வைக்கின்ற விஷயத்தை நம்முடைய பிரார்த்தனை மூலம் அறிந்து கொள்ளலாம் என்ற செய்தியைத்தான் இங்க அப்பா சொல்றார். நம்முடைய சூழலை எப்படி சொர்க்கமாக்குகிறார், என்ன தன்னுடைய சூழலில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய பிரார்த்தனை மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று இந்த முதலாவது செய்தியை முடிக்கின்றார். அதாவது மதர் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது உடனே கிடைச்சிடும். ஆனா நம்ம மதர்ட்டு கேட்கிற விஷயம் அவங்க அனுமதிக்கக்கூடிய மதர் அனுமதிக்கக்கூடிய விஷயமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் என்ற முதலாவது செய்தியை இப்படி சொல்லி முடிக்கின்றார். அடுத்தது நம்ம 41வது செய்திக்கு போறோம். ஒருவருடைய தகுதிக்கு மீறி கொடுக்கும் பொழுது அவர் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார். அதே சமயத்தில் ஒருவருடைய தகுதிக்கு குறைவாக கொடுத்தாலும் அப்பொழுதும் அவர் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார். ஆகவே அடுத்தவர் ஒத்துழைப்பு நமக்கு வேண்டுமானால் அவருடைய தகுதிக்கு ஏற்றது போல தர வேண்டும், கூடவோ குறைவோ கொடுக்கக்கூடாது என்பதுதான் 41வது செய்தி. கொடுக்கறத பத்தி, யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கறதுல தகுதி பார்த்து கொடுக்கணும், கூடவும் குறைச்சிடக்கூடாது, கொடுக்கக்கூடாது, குறைவாகவும் கொடுக்கக்கூடாது என்ற செய்தியை இந்த 41வது செய்தியை அமைகிறது. மனிதன் தானே முன்னுக்கு வந்தது என்பது ஒரு கட்டம், அவனே உழைச்சி அவனே முன்னேற்றம் பெறுகிறான் என்பது பெற்றான் என்பது ஒரு கட்டம். குடும்பத்தின் மூலமும் சமூகத்தின் மூலமும் உயரும் கட்டம் நாம் வாழ்கின்ற 21வது நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டில் நாம் எப்படி முன்னேற்றம் பெற்றோம் என்றால், குடும்பத்தின் மூலமாகவும் இந்த சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்தின் மூலமாகவும் நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் என்பதுதான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 21வது நூற்றாண்டுடைய விஷயம். தலைப்பு என்ன சொல்கிறது, ஒருவரால் அடுத்தவர் உயரும் நிலைக்கு உரியது. ஒருத்தரால் இன்னொருத்தர் உயரணும் என்ற நிலைக்கு உரிய தலைப்பு சொல்கிறது. சுதந்திரம் வருகின்ற வரை சமூகம் மனிதனை உயர்த்த முயற்சிகள் எடுக்கவில்லை. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வர வரைக்கும் தனிப்பட்ட மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சியை எடுக்கல சமுதாயம். ஏனென்றால் அப்போது நடந்து கொண்டிருந்தது அந்நிய ஆட்சி, சுதந்திரம் கிடைக்கல. அந்நிய நம்முடைய நாட்டை ஆள அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான், ரோடு போட்டான், ரயில்வே அமைப்புகளை ஏற்படுத்தினான், பள்ளிக்கூடங்கள் நடத்தினான், கல்லூரிகள் நடத்தினான், வியாபாரத்திற்குரிய பேங்குகளை மட்டும் ஏற்படுத்தி வைத்திருந்தது அந்நிய ஆட்சி. அது அந்நிய ஆட்சியினுடைய அன்றைய நிலை. ஆனால் இந்திய சர்க்கார், இந்திய அரசு நம்முடைய சொந்த சர்க்கார், நம்முடைய சொந்த அரசு. நம்ம சொந்த அரசா இருக்கிறதுனால இப்ப இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கல்வி அனைவரும் பெறவும், போக்குவரத்து எல்லா கிராமங்களுக்கும் ஏற்படவும், பஞ்சம் தலையெடுக்காமல் உணவு உற்பத்தியாகவும், சிகிச்சை அனைவரும் பெறவும் அரசாங்கம், இன்றைய அரசாங்கம், சுதந்திரமான இன்றைய அரசாங்கம் முழு முயற்சி செய்கிறது. கல்வி கொடுக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும், உணவு உற்பத்தி அதிகரிக்கணும், பஞ்சத்தை தலையெடுக்காம பார்த்துக்கணும், ஹெல்த் என்று சொல்லப்பட சிகிச்சையை நம்ம கவனிக்கணும் என்பதற்கெல்லாம் உள்ள முழு முயற்சியை இன்றைய தினம் இன்றைய சொந்த சர்க்கார் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சமூகம் அனைவரும் இடைவிடாது ஆனந்தம் பெறவும், அதன் மூலம் அறிவு பெறவும் ஆயிரக்கணக்காக சினிமா படங்களை தயாரிக்கின்றனர். சினிமா பத்தி அப்பா சொல்றார், ஆனந்தம் பெறவும் அறிவு பெறவும், சிம்பிளா. இந்த சமுதாயமானது அனைவரும் இடைவிடாது ஆனந்தம் பெறணும், அதன் மூலமாக அறிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்காக சினிமா படங்களை இன்றைய தினம் தயாரிக்கின்றனர். சினிமா, டெலிவிஷன், ரேடியோ இவையெல்லாம் முதியோர் கல்வியை வளர்க்கும் அரங்கங்கள். தலைப்பு என்ன சொல்கிறது, என்ன சொன்னோம், ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவருக்கு தகுதிக்கு மீறியும் கொடுக்கக்கூடாது, தகுதி குறையாம கொடுக்கக்கூடாது, கூடவோ குறையவோ இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கின்றது. நாடு முன்னேறுவதற்கு தனி மனிதன் அதிகபட்சம் முன்னேற வேண்டும் என்ற வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. ஒரு நாடு முன்னேறும் சொன்னா நாட்டில் உள்ள தனி மனிதன் முன்னேற வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நாடு முன்னேற தனி மனிதன் அதிகபட்சம் முன்னேற வேண்டும் என்பது முக்கிய கருத்து. மதர் சிட்டி சொசைட்டியோட முக்கியமான கருத்துக்கள் ஒன்றாக, கொள்கைகள் ஒன்றாக இங்க ஒரு விஷயத்தை அப்பா சொல்றார். எம்எஸ்எஸ்இன் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று, அந்நிய நாட்டு உதவியால் நாடு சீரழியும் என்பது. அந்நிய நாட்டு உதவியால் நாடு சீரழியும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்நிய நாட்டிலேருந்து நம்ம உதவி பண்றோம்னா நம்ம நாடு சீரழியுங்கிறது எம்எஸ்எஸ் உடைய ஒரு கொள்கைன்னு அப்பா சொல்றார். அப்ப நம்ம அந்நிய நாட்டிலிருந்து உதவி பெற்றுக்கொள்வது நல்லதா வேண்டாமான்னு ஒரு கேள்வி எழுத, பெறக்கூடாதுன்னு அர்த்தம், பெறுவது சரியில்லைன்னு அர்த்தம். எம்எஸ்எஸ் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று, அந்நிய நாட்டு உதவியால் நாடு சீரழியும் என்பது. இதுவரை அவ்வுதவியால் முன்னுக்கு வந்த நாடுகள் இல்லை. அப்படி அந்நிய நாட்டிலிருந்து உதவி பெற்று, அந்நிய நாட்டு உதவி பெற்ற நாடுகள் முன்னுக்கு வந்ததா சரித்திரம் இல்லைங்கிறத அப்பா சொல்றாரு. போர் சேதத்தை விட்டு மீள ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க உதவி பெற்று சுதந்திரத்தை இழந்தன. போருக்கு பின்னாடி எல்லா நாடுகளும் கஷ்டப்பட்டது, ஐரோப்பிய நாடுகள் முக்கியமா. அப்படி கஷ்டப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யறாங்க, அமெரிக்கா கிட்ட உதவி பெறாங்க. அமெரிக்காவிட உதவி பெற்ற ஐரோப்பிய நாடுகள் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. உதவி பெற்ற நாடுகள் தங்களுடைய சுதந்திரத்தை இழப்பதற்கு இழந்தது என்று சொன்னால், உதவி பெறாத அமெரிக்காவிடமிருந்து எந்த உதவியும் பெறாத ரஷ்யா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா உதவியை மறுத்தது, ரஷ்யா வல்லரசாக மாறியது அப்படின்னு சொல்றார். அப்ப அயல் நாட்டிலிருந்து உதவி பெற்ற ஐரோப்பிய நாடுகள் சுதந்திரத்தை இழந்தன என்று சொல்லுகிறார். அதே சமயத்திலிருந்து அந்நிய நாட்டிலிருந்து உதவி பெற மறுத்த ரஷ்யா வல்லரசாக மாறியது என்றும் சொல்லுகின்றார். அது சொல்லிட்டு இப்ப குழந்தைகிட்ட வர்றார், செல்லம் தவறு பிரியம் உயர்ந்தது. நாம எப்படி குழந்தையை வளர்க்கிறோம், செல்லம் தவறு பிரியம் உயர்ந்தது. வீட்டில் பிரியம் குழந்தைகளை திறமையும் பண்பும் உடையவர்களாக மாற்றும். பிரியம் செலுத்தி குழந்தையை வளர்த்தோம்னா திறமையான குழந்தைகளாகவும் பண்பான குழந்தைகளாகவும் வளர்வார்கள். ஆனால் செல்லம் சீரழியை செய்யும். குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்தோம்னா சீரழிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம குடும்பத்தில் பெரியவங்க எல்லாம் சொல்றது, செல்லம் கொடுக்காத செல்லம் கொடுக்காத சொல்லுவாங்க. செல்லம் குழந்தைகளை சீரழியை செய்யும். சர்க்கார் கொடுக்கின்ற மானியம் அளவுக்கு மீறினால் மக்கள் பெற்றதை கைவிட மறுத்து மேலும் முன்னேற்றம் வர தடையாவார்கள். எல்லாத்துலயும் மானியம் வந்துருச்சு, அது ஆர்டர் ஆஃப் தி டேங்கிற மாதிரி அது ஒழுக்க டைம் ஆயிடுச்சு. இப்போ அப்படி கொடுக்கின்ற அந்த மானியம் அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னு சொன்னா மக்கள் பெற்றதை கைவிட மறுத்து இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் கொடுத்துதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் பெற்றுக்கொண்டா இருக்க வேண்டும், முன்னேற்றம் வருவதற்கு தடையாக மாறி போகும் சொல்றாரு. அப்ப இப்ப தனி மனித முன்னேற்றம் தான் நாட்டோட முன்னேற்றம் பார்த்தோம். தனி மனித முன்னேற்றம் பாதிக்கப்படுமானால் நிச்சயமா நாட்டோட முன்னேற்றம் பாதிக்கும் என்ற செய்தி இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறையில பார்த்தோம்னா மின்சாரம் அது போல வளர தடை ஏற்பட்டு விட்டது. கிராமத்துக்கு மின்சாரம் இலவசம், விவசாயத்துக்கு மின்சாரம் இலவசம்னு சொன்னது. நகரங்கள்ல கூட குடிசை பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏதோ கன்செஷன் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஒரு போர்டை வச்சுட்டு 100 போர்டா மாத்திக்கிட்டாங்க, 20 போர்டா மாத்திக்கிட்டாங்க. சோ வளர தடை ஏற்படுத்துகிறது இந்த மானியம் என்று சொல்லப்படுகிறது. மின்சாரம் அது போல வளர தடை ஏற்படுத்தியது. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினால், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினால் நாலா வட்டத்தில் பணம் கொடுக்கலாம், ஆனால் ஓட்டு வராது. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினால் நாலா வட்டத்தில் பணம் கொடுக்கினால் ஓட்டு வராது என்று நிலை மாறுகிறது. அதுக்கு பிறகு என்ன நிலை ஏற்படும் சொன்னா, பணம் அவசியமாக கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஓட்டு போடுறோமோ இல்லையோ நீ பணத்தை கொடுத்தாகணும். ஆனா அப்படி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் அதனால் ஓட்டு வராது என்ற நிலை உருவாகிறது. பாத்திரம் நிறைந்த பிறகு ஓற்றும் நீர் வழிந்து ஓடும். சாதம் வேக பதம் உண்டு, கூடவோ குறையவோ கூடாது. சாப்பாட்டிற்கும் சங்கீதத்திற்கும் எதற்கும் அளவு உண்டு. தலைப்பு என்ன சொல்லுது? தகுதிக்கு மீறி கொடுக்கக்கூடாது, தகுதி குறைவாக குறைந்துடக்கூடாது. ஒருத்தர் கொடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய தகுதிக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, தகுதிக்கு குறைவாக கொடுக்கக்கூடாதுங்கிற தலைப்பு. கூடவோ குறையவோ கொடுக்கக்கூடாது. சிவபெருமான் பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தான். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்த சிவபெருமனுடைய கதை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கொடுப்பவருடைய தகுதியை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற செய்தி எங்க அப்பா சொல்றார். அப்ப அளவு ரொம்ப முக்கியம். அளவிற்கு மிஞ்சக்கூடாது, அளவிற்கு குறைந்தால் பலன் இருக்காது. அந்த அளவை அறிவது சமூகம் பெற்ற அமிர்தமான ஞானம். அப்ப அளவு என்பது எது என்பதை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அமிர்தமான ஞானம் என்று சொல்கின்றார். குழந்தை வளர்ப்பு, திருமண சுமூகம், டாக்டர், வக்கீல், மார்க்கெட் ஆகிய இடங்களில் இந்த கருத்து மிக பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த கூடவோ குறையவோ கொடுக்கக்கூடாது, தகுதிக்கு உள்ளது கொடுக்கணும்ன்றது இங்கெல்லாம் முக்கியத்துவம் பெறுதுன்னு அப்பா எழுதுறாரு. குழந்தை வளர்ப்புல அப்ப குழந்தைக்கு நிறைய செல்லம் கொடுக்கக்கூடாது, பிரியம் மட்டும் கொடுக்க முடியும் சொன்னாரு. திருமண சமூகம், டாக்டர் தொழில், வக்கீல் தொழில், மார்க்கெட் இவற்றில் இந்த கருத்து மிகவும் முக்கியமாக முக்கியத்துவம் பெறுவதாக அமைகிறது. விலை என்பது எவரும் ஏற்படுத்துவது இல்லை. பொருளுக்கு விலையை பிக்ஸ் பண்றோம் இல்லையா, விலை என்பது எவரும் ஏற்படுத்துவது இல்லை. பொருள் தன் விலையை தவறாது நிர்ணயிக்கும். பொருள் தன் விலையை தவறாது நிர்ணயிக்கும், அதுவே மார்க்கெட்டின் சிறந்த திறமை. அப்ப மார்க்கெட் தான் பொருளோட விலையை நிர்ணயிக்குதுங்க சொல்றாரு அப்பா. தலைவர் தன்னுடைய பிரபலத்தை கூட்டம் போட்டு நிலைநிறுத்த முடியுமா? கூட்டம் போடுறதுனால தலைவருக்கு பிரபலம் ஏற்படுமோ? ஒரு தலைவர் தன்னுடைய பிரபலத்தை கூட்டம் போட்டு நிலைநிறுத்த முடியாது. அப்ப பிரபலம் என்பது தானே ஏற்பட வேண்டும், அது தானே ஏற்படுவது. அப்படி தானே ஏற்பட்டாலும் தானே நீடிக்க வேண்டும். தானே நீடிக்கும், தானே மறைஞ்சு போகும் பிரபலம். தலைவர்களுக்கெல்லாம் எதுவும் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. எதுவும் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காதுன்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு? கட்டுப்பாட்டில் இல்லாததை கட்டுப்படுத்த முயன்றால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத கட்டுப்படுத்த முயன்றோம்னா தோல்விதான் கிட்டும். வெற்றி பெற்றால் முன்னேற்றம் மாறி பின்னேற்றமாகும். அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் வெற்றி பெற்றது என்பது முன்னேற்றமாக மாறும், ஆனால் அது பின்னேற்றமாக முடியும் என்று சொல்லி கொடுமை உயிர் பெறும் அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய கட்டுப்பாடு நம்முடைய இல்லாத இடத்துல கட்டுப்படுத்த முயன்றோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிற செய்தி சொல்றார். சொல்லி மாமியார் மருமகள் கொடுமை, ஜாதி கொடுமை, பணம் செய்யும் அட்டகாசம், பதவி கொடுங்கோலாவது. இவையெல்லாம் இயற்கை நீதியான அளவை மனிதன் முடியும் பொழுது மீறி, இதெல்லாம் சொல்றாரு. மாமியார் மருமகள் கொடுமை, ஜாதி கொடுமை, பணம் செய்கின்ற அட்டகாசம், பணம் நிறைய ஒருத்தர் கையில இருந்ததுன்னா, பதவி ஒருத்தர் இருந்ததுன்னா அவர் கொடுங்கோலாவது, இதெல்லாம் இயற்கையான இயற்கையுடைய நீதியான அளவை மனிதன் முடியும் பொழுது மீறி அகந்தையின் ஆட்சியை ஏற்படுத்த முயன்று வெற்றி பெறுவதால் எழுவது. நம்ம சாதாரணமா சொல்றது நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு நாளாடுங்கிற மாதிரி, அது மாதிரி யாருக்கு தகுதி இருக்கிறதோ, யாருக்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ அவருக்கு கொடுக்கணும். ஆனா கொடுக்கப்பட்டதெல்லாம் இப்படி இயற்கையுடைய அளவை மாறி அகந்தியின் ஆட்சியாக மாறுகிறது என்ற செய்தி இங்க சொல்றார். சார்லஸ் என்ற ஆங்கில மன்னன் தலையை இழந்தது. பிரெஞ்சு ரஷ்ய அமெரிக்க புரட்சியை அதை அழிக்க ஏற்பட்டவை. சார்லஸ் ஒரு ஆங்கில மன்னன், அவனுடைய காலகட்டம், அவனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் என்ன செய்யறாங்க, முடியாட்சியை எதிர்க்கின்றனர். எதேச்சதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முடியாட்சியை எதிர்க்கின்றனர், விரும்பவில்லை. அந்த காலகட்டத்தில் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்றனர். ஆனா சார்லஸ் என்ற ஆங்கில மன்னன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மக்களுடைய கருத்தை என்ன செய்யறான், புறக்கணிக்கிறான். புறக்கணித்தது மட்டுமல்ல, தொடர்ந்து தன்னுடைய எதேச்ச அதிகாரத்தை அதிகமாக புரிகின்ற காரணத்தினால. அப்ப என்ன அர்த்தம், மக்கள் பழமையை ஒதுக்கி வெறுக்கின்றார்கள், புதுமையை நாடுகிறார்கள் அர்த்தம். மதர் புதுமை இல்லையா, மக்கள் பொதுவா ஒரு புதுமையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பழமையை ஒதுக்கி தள்ளணுங்கிறது சட்டம். ஆனா பழமையிலிருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதே மாதிரி சார்லஸ் அந்த பழமையை என்ற கழுத்தை ஒதுக்கி வைத்து விட்டு புதுமையாகிய ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால், அவருடைய அந்த சர்வாதிகாரம் தொடர்ந்து இருந்த காரணத்தினால சார்லஸ் அழிக்கப்பட்டான். இதே காரணத்தினாலதான் பிரெஞ்சு புரட்சியும் ரஷ்ய புரட்சியும் அமெரிக்க புரட்சியும் ஏற்பட்டது என்ற செய்தி இங்கு சொல்றார். இந்திய சுதந்திரம் உலகத்திற்கு முக்கியமான கட்டமாகும். நம்ம நாட்டினுடைய சுதந்திரம் உலகத்தினுடைய வரலாற்று மிக முக்கியமான கட்டம். நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை விட ஜாதி கொடுமையை அழிப்பது முக்கியம். நாடு சுதந்திரம் பெற்றுடுச்சு, நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு ஜாதி கொடுமையை அழிக்க வேண்டும் என்றால் அது மிக முக்கியம். அப்படி ஜாதி கொடுமையை அழிப்பது முக்கியம் என்று 60 ஆண்டாக நாம் அறிகிறோம். மகாத்மா என்ன பண்றார், மகாத்மா பண்ணின சேவை என்ன, ஹரிஜன முன்னேற்றத்திற்கு செய்து மகாத்மா செய்த ஒரு பெரிய சேவை என்ற செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார். மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான், மனிதன் இன்று பணத்திற்கும் பதவிக்கும் முழு அடிமையாகி, பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையாயிட்டான் மனிதன். அடிமையாகி அறிவை உலக தலைமை இழந்து விட்டது. உலக தலைமையே அறிவை இழந்து போயிடுச்சு. உலக தலைமையே சொல்றாரப்பா, என்ன காரணம்னா பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையாயிடுச்சு. விஞ்ஞானி உலகை ஆளும் நேரம் அவனுக்கு பகுத்தறிவில் நம்பிக்கை இல்லை. எதேச்சாதிகாரத்தை விஞ்ஞானி நாடி வெற்றி பெற்று விட்டான். கடந்த 100 ஆண்டுகளில் மதமும் மதத்தின் தலைவர்களும் உலகை ஆண்டனர். கடந்த 100 ஆண்டுல யார் உலகத்தை ஆண்டார்கள் சொன்னா, மதமும் மதத்தினுடைய தலைவர்களும் தான். அதற்கு முன்னால் அதற்கு முன் படை தலைவர்கள் ஆண்டனர். இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற சுதந்திர 100 ஆண்டை பத்தி அப்பா சொல்றார் அழகா. மனிதன் சுதந்திரம் பெற்று தன்னை தானே ஆளும் 100 ஆண்டு 1950 2050 வரைக்கும் சொல்றார். 1950 வரைக்கும் உள்ள இந்த 100 ஆண்டுலதான் மனிதன் சுதந்திரம் பெற்று தன்னை தானே ஆண்டு கொண்டிருக்கிற 100 ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்க 100 ஆண்டு என்று சொல்றார். அதுலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அக்காலத்தில் குடும்பத்திலும் வாழ்விலும் அரசியலிலும் யோகத்திலும் எல்லாத்தையும் சொல்றார். குடும்பம், வாழ்வு, அரசியல், யோகம். குடும்பத்திலும் வாழ்விலும் அரசியலிலும் யோகத்திலும் முக்கியமாக கருத வேண்டிய பல கருத்துக்களில் ஒன்று கொடுப்பதன் அளவு. அது குடும்பமா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, யோகமா இருந்தாலும் சரி. அப்பா எழுதின புத்தகத்தை நிறைய புக்க படிச்சு பார்த்தோம்னா, ஒரு தகப்பனார் 4 குழந்தை இருந்தா ஒரு குழந்தைக்கு அதிகமா கொடுப்பார், ஒரு குழந்தைக்கு குறைச்சு கொடுப்பார். அதிகமா கொடுத்த குழந்தை வீணாயிடம் பின்னாடி, குறைச்சலா கொடுத்த குழந்தை நல்லா வரும்னு கூட நிறைய எழுதியிருக்காரு. அப்படி கொடுப்பதோட அளவு ரொம்ப முக்கியம் என்பதுதான் இங்க சொல்றார். குடும்பமானாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியலும் சரி, இதையெல்லாம் தாண்டி யோகமாக இருந்தாலும் சரி எழுதியிருக்காரு. யோகத்திலும் முக்கியமாக கருத வேண்டிய பல கருத்துக்களில் ஒன்று கொடுப்பதன் அளவு. அதுவே இந்த தலைப்பு கூறுகிறது. என்ன தலைப்பு கூறுனு சொல்லிவிட்டோம். நம்ம கொடுக்கும் பொழுது தகுதியை பார்த்து கொடுக்க வேண்டும். தகுதிக்கு மீறியோ தகுதிக்கு குறைவோ கொடுக்கக்கூடாது என்ற செய்தியை இங்கே சொல்லி முடிக்கின்றார். இப்போ நம்ம அடுத்தது 42வது செய்திக்கு போறோம். 42வது செய்தி அன்பர்களுக்கு திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இந்த வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டு கொண்டுவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் 50 செய்திய நம்ம அசோனான் அவர்கள் எழுதியிருந்தார். அந்த 50 செய்திகளுக்கு ஒவ்வொரு செய்திக்கும் ஸ்பீச் கொடுப்பதற்காக விளக்கமா அப்பா எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதை நினைவுபடுத்தி அந்த ஒவ்வொரு கருத்துக்கும் அப்பா சொன்ன விளக்கம் தான் இப்ப நம்ம இந்த சொற்பில பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தி நினைவுபடுத்தி விட்டு இப்ப நம்ம 42வது செய்திக்கு போறோம். நாம் அடுத்தவருக்கு பணம் தர வேண்டும் என்ற நிலை இருந்தால் பணத்தின் கைதான் ஓங்கி இருக்கும். மற்றவர் நமக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்தால் நம் கை ஓங்கி இருக்கும். ஆகவே பணத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புகிறவர் எவரிடமும் கடன்பட்டிருக்க கூடாது. இதுதான் தலைப்பு. என்ன அர்த்தம்? பணத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம கை ஓங்கி இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட நம்ம பணம் கடன் வாங்கியிருந்தா அவங்க கை ஓங்கி போயிடும். அந்த செய்தியை சொல்றாரு. மனிதன் முன்னுக்கு வர வேண்டும் என்பது அனைவருடைய லட்சியம். உடல் நலம், குடும்ப நலம், ஊரில் மரியாதை, சொத்து, கல்வி, அந்தஸ்து, பதவி ஆகியவை உயரும் பொழுது ஒருவர் முன்னுக்கு வருவார். எப்ப முன்னேற்றம் கிடைக்கும்? நலம், மரியாதை, சொத்து, அந்தஸ்து, பதவி இதெல்லாம் உயரும் போது முன்னுக்கு வர்றாங்க. மனிதன் சமூகத்தினுடைய ஒரு அம்சம், ஒரு அங்கம். மனிதன் பெறுபவை அனைத்தும் சமூகம் அவனுக்கு கொடுக்குது. மனிதனுக்கு யாரு கொடுத்தது இந்த அந்தஸ்து, பதவி, வருமானம், செல்வம் எல்லாம் யாரு கொடுத்ததுன்னு சொன்னா இந்த சமுதாயம் கொடுத்தது. மனிதன் பெறுபவை அனைத்தும் சமூகம் அவனுக்கு கொடுத்தது. பணம் அவற்றுள் முக்கியமானது. சமுதாயம் என்று சொல்லப்படும் இந்த சமூகம், சொசைட்டி என்னென்னவோ கொடுத்திருக்கிறது. கொடுத்தவற்றுள்ள மிக முக்கியமானது பணம். அதனால் பணம் என்பது சமூகத்தின் சக்தியான அதிகாரத்திற்கு உடையது. பணம், பணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரப்பா. பணம் என்பது என்ன? சமூகத்தின் சக்தியான அதிகாரத்திற்கு உரியதுங்கிறார். ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்தா அவரால் எப்படி இருக்க முடியும்? அதிகாரங்கிறது எதனுடைய சக்திங்கிறாரு? சமுதாயத்தினுடைய சக்தின்னு சொல்றார். பணம் சமூகத்தின் சக்தியான அதிகாரத்திற்கு உடையது. அதனால் பணம் முக்கியம். பணம் பெற்றவர் பணத்திற்கு அடிமையானாலும், இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், பணம் பெற்றவர் பணத்திற்கு அடிமையானாலும் பணம் பெருகும். பணம் அவருக்கு அடிமையானாலும் பணம் பெருகும். இப்படி இருக்கார் பாருங்க. பணம் பெற்றவர் பணத்திற்கு அடிமையா, நம்ம பணத்துக்கு அடிமையானாலும் பணம் பெருகும், பணம் நமக்கு அடிமையானாலும் பணம் பெருகும். இது ரெண்டையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது? அப்பா சொல்றார், பணத்திற்கு நாம் அடிமையானாலும் பணம் பெருகும்னு சொன்னார் இல்லையா? அதை என்ன சொல்றாருன்னு கேட்டா, முதல் வகை பணம். இப்படி பணத்திற்கு நாம் அடிமையாகி பணம் பெருகுவது என்பது இருளுக்கு உரியது. அப்ப இரண்டாவது வகை பணம், அதாவது நமக்கு பணம் அடிமையா இருந்து பணம் பெருகினா, இரண்டாவது வகை பணம் அருளுக்குரியது. அது இருளுக்குரியதுன்னு சொன்னா இது அருளுக்குரியதுன்னு சொல்லி முடிக்கிறார். உழைப்பாலும் அறிவாலும், செல்வாக்காலும் திறமையாலும் சம்பாதிக்கின்ற பணம் இருளுக்கு உரியது இல்லை என்றாலும் அருளுக்குரியது அல்ல. உழைப்பால சம்பாதிக்கிறாங்க, அறிவால சம்பாதிக்கிறாங்க, செல்வாக்கால சம்பாதிக்கிறாங்க, திறமையால சம்பாதிக்கிறாங்க. இதன் காரணமாக சம்பாதிக்கின்ற பணம் இருளுக்கு உரியது இல்லை என்றாலும் அருளுக்குரியது அல்லன்னு சொல்றார். ஏனென்றால் உடலும் உயிரும் மனமும் இருளானவை என்ற பொருளில் இந்த உழைப்பு, அறிவு, செல்வாக்கு, திறமை எல்லாம் எதுல இருந்து கிடைச்சது? முதல் மூன்று கரணங்கள்ல இருந்து கிடைச்சது. நமக்கு தெரியும் ஜீவனின் முக்கிய கரணங்கள் உடல், உணர்வு, மனம், ஆன்மா. சோ முதல் மூணு கரணங்கள்ல இருந்து கிடைச்ச காரணத்தினால உடலும் உயிரும் மனமும் இருளானவை என்ற பொருளில் அதன் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இருளுக்கு உரியது என்று முடிக்கின்றார். அப்ப லாட்டரி சீட்ல இருந்து சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற பங்கு மார்க்கெட்ல சம்பாதிப்பவை இவையெல்லாம் இருளை போற்றுபவர் பெறும் பணம். ஆரம்பத்திலிருந்து அப்பா சொல்வார், ஷேர் மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்க கூடாது, ஷேர் மார்க்கெட்ல அன்னை என்பவர்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அப்பாவுடைய கருத்து. அப்படி லாட்டரி சீட்டு பங்கு மார்க்கெட்டில் சம்பாதிப்பவை இருளை போற்று பெறுபவர் பெறுகின்ற பணம், ஏமாற்றுவது, அநியாயம் அக்கிரமம் செய்து சம்பாதிப்பது, இவையெல்லாம் நேரடியான இருளுக்குரியவை. அவை இருளுக்குரியவை என்றாலும் இருளால் வளர்பவர்களுக்கு உதவும். எப்படி பணம் சம்பாதிச்சான்னா சம்பாதிக்கிறோம் எல்லாம் சந்தோஷமாக கூட சொல்லுவோம். இருளால் சம்பாதித்தவை என்றாலும் அது எது வளர்றதுக்கு உதவும் சொன்னா இருள் வளர்வதற்கு தான் அது உதவும். இருளால் வளர்வதற்கு அந்த பணம் உதவும் சொல்றாரு. அழுகிய பழம் வியாதி தரும். பொதுவா மாட்டிற்கு உடல்நலம் தரும், அதே அழுகிய பணம் மாட்டுக்கு உடல்நலம் தருமா? அருளால் பணம் சம்பாதிப்பது எளிதல்ல. அருளால் பணம் சம்பாதிப்பது எளிதல்ல, வெற்றி பெற்றால் அபரிமிதமாக பெறலாம். அருளால் பணம் சம்பாதிக்க கஷ்டம்னு இருந்தாலும் அருளால் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா எப்படி சம்பாதிக்கலாம்னு சொன்னாக்கா அபரிமிதமாக சம்பாதிக்கலாம். பணம் மார்க்கெட்டில் உற்பத்தி ஆவது. மார்க்கெட் ஒருவர் அடுத்தவரை நம்புவதால் பணத்தை உற்பத்தி செய்கிறது. நம்பிக்கை ஒருத்தர் அடுத்தவரை மற்றொருவரை நம்புறதுனால மார்க்கெட்ல பணம் உற்பத்தி ஆகிறது. மார்க்கெட் ஒருவர் அடுத்தவரை நம்புவதால் பணத்தை உற்பத்தி செய்கிறது. மனித நம்பிக்கையின் சமூக சக்தி பணம். மனித நம்பிக்கையின் சமூக சக்தி பணம். பணத்துக்கு எவ்வளவு முன்னாடி சொன்னார், பணம் வந்து சமூக சக்தியான அதிகாரத்திற்குரிய சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, மனித நம்பிக்கையின் சமூக சக்தி பணம். மனித நம்பிக்கைக்கு உரிய சமூக சக்தியாக திகழ்வது பணம். பணம் தாராளமாக புழங்குவதற்கு உழைப்பாளியாக திறமைசாலியாக நாணயமானவராக இருப்பது அவசியம். தாராளமா புழங்க, நம்ம கையில பணம் நிறைய வரணும்னு சொன்னா உழைக்கணும், திறமைசாலியா இருக்கணும், நாணயமா இருக்கணும், இதெல்லாம் அவசியம். அப்படி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பணத்திற்கே உரிய சுபாவம் உண்டு. எப்படி சம்பாதிச்சாலும் பணம் அதனுடைய சுபாவம் படிதான் ஆக்ட் பண்ணும். கடன் பட்டவர் நல்லவர் ஆனாலும், கடன் வாங்கிட்டார் ரொம்ப நல்லவர், ஆனால் கடன் வாங்கிட்டார், கடன் பட்டவர் நல்லவர் ஆனாலும் கடனுக்குரிய சுபாவம் உண்டு. கடன் பட்டால் நெஞ்சம் கலங்கும். ராமாயணத்துல கேள்விப்பட்டோம், கடன் பட்டால் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வந்தன்னு ஒரு வரி. அது மாதிரி எங்க அப்பா என்ன எழுதுற, கடன் பட்டால் நெஞ்சம் கலங்கும், ஐயோ பணம் வாங்கிட்டோமே கடன் திருப்பி கொடுக்கமேன்னு. மரியாதை மரியாதையானவருக்கு உண்டு என்றாலும், மரியாதை மரியாதையானவருக்கு உண்டு என்றாலும் மரியாதையை காப்பாற்றாவிட்டால் அது போகும். நீ மரியாதையான ஆளுதான், ஆனா அப்படி மரியாதையை காப்பாத்திக்கலாம் இருக்கிற மரியாதையும் போயிடும். மரியாதை உள்ளவரும் மரியாதார் வாசல் மிதித்தால் மரியாதை போகும். உயர்ந்த விருந்துதான், விருந்து உயர்ந்ததாக இருந்தாலும் இளையில பரிமாறப்பட வேண்டும். மேஜை மீது விருந்தை பரிமாற முடியாது. ரொம்ப உயர்ந்த விருந்துன்னு சொல்லிட்டு மேஜையில பரிமாற முடியுமா? இலையில தான் பரிமாறணும். உயர்ந்தவை உயர்ந்த குணத்தை காப்பாற்ற உரிய முறைகள் பல. உயர்ந்தவை உயர்ந்த குணத்தை காப்பாற்றுவதற்கு உரிய முறைகள் பலன்னு சொல்றாரு. அதே மாதிரி பணத்தை அதுபோல் கருதினால் எவ்வளவு உயர்ந்த வேலையாக இருந்தாலும் சேவையாக இருந்தாலும் கடன்பட்டு விட்டால் பணம் அதன் சுபாவப்படி செயல்படும். பணம் பெற்றது வந்து வேலைக்காக இருக்கலாம், சேவைக்காக இருக்கலாம், எதுக்காக வேணாலும் இருக்கலாம். பணத்தை நம்ம கருதி பார்த்தோம்னால் எந்த நோக்கத்துக்காக நம்ம பணம் கடனா வாங்கிட்டாலும் பணம் என்ன செய்யும் சொன்னா பணம் அதன் சுபாவப்படி செயல்படும் சொல்றாரப்பா. பணம் அதன் செயல் சுபாவத்தின்படி செயல்படுகின்ற காரணத்தினால் மரியாதை போகும். யாருடைய மரியாதை போயிடும்? பணம் கடனா பெற்றவருடைய மரியாதை போயிடும். விஷயம்தான் முக்கியமானாலும் தோற்றமும் முக்கியம். அதற்குரிய நேரம் என்று வந்துவிட்டால் எந்த சிறிய விஷயத்திற்கும் முக்கியத்துவம் வந்துவிடும். துரும்பும் துள்ளும் நேரமும் உண்டு. துரும்பும் துள்ள ஆரம்பிச்சோம் அதுக்குரிய நேரத்தில் பொருளை கருதி செயல்படலாம், நேரத்தை கருதுகின்ற நேரமும் உண்டு. பொருள் முக்கியம் என்று சொல்லும் பொழுது பொருளை கருதி செயல்படுவோம். அதே மாதிரி நேரத்தை கருதி செயல்படும் போது நேரமும் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்றாரு. அந்த பொருள் நேரம் இவையெல்லாம் பணத்துக்கு சப்போர்ட்டா இன்னும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதிகாரத்தையும் அதிகப்படுத்துங்கிறதுக்காக சொல்றார். பணம் மட்டுமன்றி எந்த பொருளையும் நாம் ஒருவிடம் வந்து பெற்றால், அது பணம் இல்ல, எதை ஒன்று எந்த ஒன்றை நாம் அடுத்து வந்து பெற்றாலும் சரி, கொடுத்தவருக்கு நம் மீது அதிகாரம் ஏற்படும். அது எப்படி கொடுத்தவருக்கு நம் மீது அதிகாரம் ஏற்படுது? அதிகாரம் பண்ணி தானே கேட்பாங்க, வாங்கினியா கொடுத்தியா, அப்ப அங்க அந்த இடத்துல அதிகாரம் வந்துடுது, கொடுத்தவருக்கு நம் மீது அதிகாரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்ப வாழ்க்கைக்கு வர்றாரப்பா. திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் எனப்படுவது. பெண்ணை ஒரு குடும்பத்தில் கொடுத்து விட்டால் அவள் அவர்களால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பெண் எடுக்க வேண்டும். முக்கியமாக பெண் கொடுக்கும் பொழுது ஆய்ந்து ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். நம் வீட்டு பெண் பிறர் வீட்டில் அவர்களிடையே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய யோசனை பெரியதுன்ட்டார். அப்ப எந்த எவ்வளவு பெரிய யோசனை நம்ம பண்ணணும், பெண்ணு கொடுக்கிறதோ பெண்ணு எடுக்கிறதோ ரெண்டுக்குமே சரி, அதுக்குரிய யோசனை ரொம்ப பெரியது என்ற செய்தி எங்க அப்பா சொல்றாரு. பண விஷயத்தை பணத்தை வந்துட்டா பண விஷயத்தை கொண்டான் கொடுத்தான் வீட்டில் பண தொடர்பு கூடாது என்பது பரம்பரை விவேகம். நம்முடைய பரம்பரை விவேகம் என்ன, நம்முடைய பரம்பரை என்ன சொல்லுது, கொண்டான் கொடுத்தான் வீட்டில் கொடுக்கறது வாங்கறது வச்சு கூடாது. அப்படின்னா கொடுக்கறது வாங்கினா பெண் கொடுக்கறது பெண் வாங்குறதா, பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பழைய வயதானவர்கள்லாம். அதை சொல்றப்பா பரம்பரை வேகம் பண விஷயத்தை கொண்டான் கொடுத்தான் வீட்டில் பண தொடர்பு கூடாது என்று சொல்கிறது. பணமும் பெண்ணும் முரணானால், பணமும் பெண்ணும் முரணானால், பெண்ணும் முரணானா வாழ்க்கையே போயிடும், பணம் முரணானாலும் வாழ்க்கை போயிடும். பணமும் பெண்ணும் முரணானால் பணம் வெல்லும் பெண் மனம் சுருங்கும். ரெண்டுன்னு வரும்போது பணம் ஜெயிக்குமா, பணமா பெண்ணான்னு வரும்போது பணம் வெல்லும் பெண் மனம் சுருங்கும். உலக போர் நடக்குது, போருக்கு பிறகு இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள்லாம் சின்ன பின்னம் ஆயின. இப்படியே பார்த்தோம் சொன்னாரப்பா, அந்த நிலைமையை வந்து சீராக்கணும் அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏகப்பட்ட பணம் தேவை. பணம் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாரா இருக்கு. அப்ப அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆப் ஸ்டேட், அந்த செக்ரட்டரி ஆப் ஸ்டேட்டுங்கிற பதவி என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி உள்ள பதவி அந்த செக்ரட்டரி ஆப் ஸ்டேட் மார்ஷல். அப்ப இருந்தவர் சொல்றார், ரேடியோவில் சொல்றார், அமெரிக்கா உதவி செய்ய பிரியப்படுகிறது, கேட்டால் தருவோம் என்றார். கேட்டாதான் கொடுப்போம். அப்பா பல இடத்துல எதிர்ப்பாரு, கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, கேட்டாதான் செய்யலாம். அது உதவியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கேட்டாதான் கொடுக்கணும், கேட்டாதான் செய்யணும் சொல்லுவாரு. அதே மாதிரி மார்ஷல் என்ன பண்றாரு, அந்த செக்ரட்டரி ஆப் ஸ்டேட் மார்ஷல் அமெரிக்காக்காரர் சொல்றாரு, அமெரிக்கா உதவி செய்ய தயாரா இருக்கிறது, கேட்டால் தருவோம் என்றார். பணம் பெறுபவர் கேட்டு வாங்க வேண்டும் என்பது பணத்திற்குரிய நடைமுறை. இதுதான் பணத்திற்குரிய நடைமுறை, என்ன, பணம் பெறுபவர் கேட்டு வாங்கணும். அப்படி மார்ஷல் பேசின பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டா, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்க பண உதவியை பெற்றனர். இப்படி அமெரிக்க பண உதவியை பெற்ற இந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரத்தை இழந்தனர். அமெரிக்காட்டிருந்து பண உதவி பெற்ற இந்த நாடுகள்லாம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தது. ரஷ்யா பண உதவி பெற மறுத்தது. அமெரிக்காவிலிருந்து பண உதவி பெற மறுத்த அந்த ரஷ்யா என்ன ஆயிடுச்சு, வல்லரசு ஆகிடும். முன்னாடியே சுட்டி காமிச்சுக்கிறப்ப சொல்றாரு. அப்போ பணத்தினுடைய சுபாவம் என்னாகிறது என்றால், பணத்தின் சுபாவம் பெறுபவர் மரியாதை போகும். யாரு பணத்தை பெறாங்களோ பெற்றோருடைய மரியாதை போகும், பெறுபவருடைய மரியாதை போகும் என்றால் பணத்தை கொடுப்பவர் மரியாதை உயரும். அப்ப அமெரிக்காவுடைய நிலை என்னாச்சு, இந்த நாடுகளுடைய நிலை என்னாச்சு என்பதை நாம தெரிந்து கொள்கின்றோம். இப்ப இன்னொரு ப்ராஜெக்ட பத்தி அப்பா சொல்றார், 10 கோடி ப்ராஜெக்ட் திட்டம் ஒண்ணு, 10 கோடி அதுல பணம் போடணும், 1.5 கோடி ரூபாய் ஷார்டேஜ், 1.5 கோடி துண்டு விழுந்துருச்சு. அந்த 1.5 கோடி துண்டு விழுந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் முன் வர்றார். 1.5 கோடி பணம் கொடுக்க முன் வரவர், அவருக்கு லாபத்துல எவ்வளவு பாகம் வரும்னு கேட்டீங்கன்னா 15% வரும். 10 கோடி 1.5 கோடி கம்பேர் பண்ணும்போது 15% தான் அவருக்கு உண்டு லாபத்துல பங்கு. அது வந்து கேபிட்டலா இருந்தா, மூலதனமா இருந்தா யாரு கொடுக்கிறாரோ அவர் என்ன கேட்பாருன்னு கேட்டா, லாபத்துல பாதி கொடுங்க பாரு. கொடுத்த பகுதி எவ்வளவு, 15%. கேட்கிற லாபத்தினுடைய பங்கு எவ்வளவு, 50%. இங்க நேரம் முக்கியம். இப்ப நேரம் கருதி, நேரத்தை கருதும் நேரமும் உண்டு சொன்னார்ல. அப்ப அந்த நேரம் கருதி பணம் இப்ப செயல்படுது. உனக்கு பணம் முக்கியம், அதனால எனக்கு 50% லாபம் கொடு அப்படின்னு சொல்றார். எப்படி இருந்தாலும் 5% ஒத்துக்க மாட்டார், 25% அல்லது 30% ஆவது லாபத்தில இருந்து பங்கு தர வேண்டி வரும் நேரம் கருதி. ஏன்னா அந்த சமயத்துல 10 கோடிக்கு 1.5 கோடி ஷார்டேஜ். அந்த 1.5 கோடி பணத்துக்கு என்ன ஆயிடுச்சு, சமூகத்தில் பணத்திற்கு நேரத்தை பொறுத்து அதிக மரியாதை உண்டு. அதனால் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும், பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணுங்கிறப்பா. ஆபீசர் மேஜை உயரத்தில் இருந்தால்தான் அதிகாரம் செல்லும். ஆபீசரோட மேஜை உயரமா இருக்கணுமா, அப்பதான் அதிகாரம் செல்லும். அவருக்கும் பெரிய மேஜை, பெரிய உடுப்பு, பெரிய பட்டம் உரியது. பணம் போல் பதவிக்கும் அதிகாரம் உண்டு. அதனால பணத்துக்கு எப்படி அதிகாரம் உண்டோ அதே மாதிரி பதவிக்கும் அதிகாரம் உண்டு என்ற செய்தியையும் நம்ம அப்பா சொல்றார். பணத்தை நாம கொடுப்பது வாங்குவதை பற்றி இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறார். அடுத்தவருக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தா நம்ம கை வாங்கி இருக்கோம், அடுத்தவருக்கு நாம பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அவருடைய கை வாங்கி இருக்கோம், நாம வந்து அடுத்தவங்க பணம் கொடுத்திருந்தா நம்ம கை வாங்கி இருக்கோம். அப்ப பணம் தான் முக்கியமா அங்க இருக்கு, யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்குன்ற செய்தியை நம்ம பார்த்து முடிச்சோம். அடுத்தது 43வது செய்தி போறோம். பணமும் அதிகாரமும் அடுத்தவரிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான பாதுகாப்பான அரண்கள். பணமும் அதிகாரமும் அடுத்தவரிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான பாதுகாப்பான அரண்கள். ஆகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க பணத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இங்க சொல்கின்றார். சாப்பாடும் மூச்சும் உடலை உயிருடன் வைத்திருப்பவை, வீடும் உறவும் ஊரில் வாழ உதவுபவை, கல்வியும் திறமையும் வாழ்வில் முன்னேற இன்றியமையாதவை, தண்ணீரும் மின்சாரமும் அவசியம் தேவை, உடையும் செருப்பும் கோடையில் உதவும். பணம் சமூக சக்தி எதற்கும் அவசியமானவை. பணம் இருந்தா எல்லாம் செஞ்சுக்கலாம், சாப்பாடு மூச்சும் உடலுக்கு வேணும், வீடு வரும் ஊர்ல வாழ்றதுக்கு வேணும்னு சொல்றாரு, கல்வியும் திறமையும் முன்னேற்றத்துக்கு வேணும், தண்ணீரும் மின்சாரமும் ரொம்ப அவசியம், உடையும் செருப்பும் கோடையில உதவி செய்யும். எல்லாத்தையும் தாண்டி பணம் சமூக சக்தி எதற்கும் அவசியமானவைங்கிறப்ப, பணம் சமூக சக்தி என்பதால் எதற்கும் அவசியமானவை. பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதித்ததை காப்பாற்றவும், பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்ற வேண்டும், பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதித்ததை காப்பாற்றவும் அதிகாரம் தேவை. அதனாலதான் பணமும் அதிகாரமும் அடுத்தவங்க நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான பாதுகாப்பான அரண்கள்னு சொல்றாரு செய்திகள். இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் பற்றி சில செய்திகளை அப்பா குறிப்பிடுகின்றார். ஒருத்தரிடம் வந்து பணமும் அதிகாரமும் நாடி வருகிறது என்றால், நம்மை நாடி பணமும் அதிகாரமும் வருவது என்பது நமக்கு வலிமை சேர்வது என்பது ஆகிறது. நமக்கு பணமும் அதிகாரம் நம்மை தேடி வந்ததுன்னா நமக்கு என்ன சேரதா அர்த்தம், வலிமை சேரதா அர்த்தம் சொல்றாருப்பா. பணம் உடையவனுக்கு மரியாதை உண்டு. பணம் இருக்கிறவங்கள்ட்ட மரியாதை உண்டு. அப்படின்னா எப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது, நம்ம நாடி எப்படி பணம் வரும், பதவி அதைவிட சற்று உயர்ந்தது, பணத்தை விட பதவி உயர்ந்ததுங்கிறார். பணமோ பதவியோ ஒருவரை நாடி வருவது எப்படி, ஏன் ஒருவரை நாடி பணமும் பதவியும் வருகின்றன என்ற கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்றார் அப்பா. வலிமை அதற்கு உரியதை கவர்ந்து ஈர்க்கும், வலிமை அதற்கு உரியதை கவர்ந்து ஈர்க்கும். அப்ப வலிமைனா என்ன, எது கவர்ந்து ஈர்க்குதான், வலிமை கவர்ந்து ஈர்க்குதான். வலிமைனா என்ன, செய்த வேலைக்குரிய பலனுக்கு மேல், செய்த வேலைக்குரிய பலனுக்கு மேல் உபரி எழுந்து சேர்வது வலிமை. வேலை செய்யறோம் அதுக்கு பலன் கிடைக்கிறது, சம்பளம் வாங்குறோம், அதை விட அதிகமா உபரியா கிடைக்கிறது தான் நமக்கு வலிமைன்னு சொல்றாருங்க. செய்த வேலைக்குரிய பலனுக்கு மேல் உபரி எழுந்து சேர்வது வலிமை. அப்ப வலிமை எங்க இருந்து எதுல இருந்து நமக்கு கிடைக்குது, வலிமை இருந்தா பதவியும் அதிகாரமும் வலிமை உள்ள ஒரு நாடி வருதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த வலிமை வந்து எங்கிருந்து வருது, எதிலிருந்து வருகிறது என்றால் திறமையிலிருந்து எழுகிறது. வலிமை, வலிமை திறமையிலிருந்து எழுவது. திறமை பல வகைப்படும். ஒவ்வொரு திறமைக்கும் உள்ள ஒவ்வொரிக்கு வலிமை உண்டு. நிறைய திறமை இருக்கு, ஒவ்வொரு திறமைக்கும் வலிமை உண்டாம். ஒவ்வொரு திறமைக்கும் உள்ள ஒவ்வொரு வலிமையை சேர்த்து கொடுக்கும். பல நூறு திறமைகளால் அவற்றின் உபரியால் சேர்ந்தது வலிமை. அந்த வலிமை அடுத்த லோகத்திற்கு உரியது. ஜட லோகத்தில் உள்ள உலகில் உள்ள மனிதனுக்கு உரிய உயிரில் வலிமை சேரும். மனிதனுக்கு எந்த இடத்துல சேருதுன்னா உயிர்ல, உணர்வுல வலிமை சேருதுன்னு சொல்றார். அந்த வலிமைக்கு பணமும் பதவியும் பணியும். வலிமை எல்லா லோகங்களுக்கும் உரியது. ஜடலோகம் கர்ணலோகம் நிறைய லோகத்தை அப்பா சொல்லியிருக்கார். அப்படி எல்லா லோகங்களுக்கும் உரியது வலிமை என்று சொல்கின்றார். இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக வலிமை அரிது. ஒருத்தருக்கு ஆன்மீக வலிமை இருக்குன்னு சொன்னா ரொம்ப அரிதான காரியம். ஆன்மீக வலிமை அரிது. அப்படி ஆன்மீக வலிமை ஒருவருக்கு இருந்தால் அது வெளியில் தெரியாது. ஆன்மீக வலிமை இருந்தால் வெளியில் தெரியாது, தனக்கே தெரியாமல் இருக்கும். சில சமயத்தில் அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆன்மீக வலிமை. பணமோ பதவியோ நாடி வந்தால், நம்மை தேடி பணமோ பதவியோ நாடி வந்தால் நமக்கு ஆன்மீக வலிமை இருப்பதாக பொருள். அப்ப நம்மை நாடி பதவி வருகிறது, நம்மை நாடி பணம் வருகிறது என்றால் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்பா? நமக்கு என்ன வலிமை திறமை மூலமா கிடைக்கிறது, மற்றொரு வகையை மூலமா கிடைக்கிறது எல்லாம் தாண்டி நமக்கு என்ன வலிமை இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு என்றால், ஆன்மீக வலிமை இருக்கிறதுனாலதான் நம்மை தேடி பதவியும் பணமும் வந்து சேர்கிறது என்று சொல்லி முடிக்கின்றார். பணமோ பதவியோ நாடி வந்தால் ஆன்மீக வலிமை இருப்பதாக பொருள். ஜூலியஸ் சீசரும் அலெக்சாண்டரும் 20வது வயசுல தலைமைக்கு வந்தாங்க. 20வது வயசுல சீசரும் அலெக்சாண்டரும். நெப்போலியன் 29வது வயசுல தலைமைக்கு வந்தான். 20வது வயசுலையும் 29வது வயசுலையும் இவங்கெல்லாம் தலைமை பதவிக்கு வந்தார்கள் என்றால், தலைமை வயதிற்கு உரியது அல்ல, தலைமை வலிமைக்கு உரியது. இவங்களுடைய வலிமையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சீசர், நெப்போலியன், அலெக்சாண்டர் கிரேட், இவங்கெல்லாம். சோ தலைமை என்பது வயதிற்கு உரியது அல்ல, வலிமைக்கு உரியது. வெளிநாட்டு பட்டம் பெற்றவருக்கு தலைமை வீட்டில் ஆபீஸில் கட்சியில் அதுபோல் வருவது உண்டு. எங்க பட்டம் பெற்றவருக்கு? வெளிநாட்டுல. வெளிநாட்டுல பட்டம் பெற்றவர்களுக்கு தலைமையானது வீட்டில் கிடைக்கும், ஆபீஸ்ல கிடைக்கும், கட்சியிலும் கிடைக்கும். வீட்லயும் ஆபீஸ்லயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ, கட்சியில அரசியல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாட்டுல பட்டம் பெற்றவர்களுக்கு அதுபோல் வருவது உண்டு. தேடி போய் கிடைப்பதே பண விஷயத்தில் அரிது. தேடி போற பணத்தை அப்படி தேடி போகும்போதே பணம் கிடைக்குமாங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அது நாடி வருவது. இப்ப நம்ம தேடி போகல, அது நம்மை நாடி வருகிறது. பணம் நம்மை நாடி வருவது என்பது அரியதில் பெரியது. அரிது அரிது மாண்டரா பெரியதுன்னு சொன்ன அவ்வை பிராட்டி. நாம பணத்தை தேடி போயிட்டு இருக்கோம். நாம பணத்தை தேடி போகும்பொழுது பணம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். ஆனா என்ன நடக்கணும்? நம்மை தேடி பணம் வருவது என்பது அரிதில் பெரியது. அரியதில் பெரியது எது என்றால், அரியதில் பெரியது ஆன்மா. ஆன்மாவை தேடி வருவது, பணமும் பதவியும் ஆன்மாவை தேடி வருவது என்பது யோகம் அவருக்கு பலிப்பதாகும் என்று இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் பற்றி இங்கு குறிப்பிடுகின்றார். பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதியத்தை காப்பாற்றவும் அதிகாரம் தேவை. அப்பா அவனுடைய ஒரு ஸ்பீச் காப்பி டைட்டில் ஒன்று கொடுத்தார், அன்னையிடமிருந்து பெற்றதை நாம் தக்க வைத்துக் கொள்ள. அன்னையிட்டிருந்து பெற்றது பெரிய விஷயம் இல்ல, அன்னையிடமிருந்து பெற்றதை தக்க வைத்துக் கொள்ள அன்னையை இருக பற்றிக் கொள்ளுதல் அவசியம் எழுதினார் அப்பா. நீ பெறுவதற்கு அன்னையை இருக பற்றி பெற்றுக்கிட்ட, ரைட்டு. ஆனா அப்படி பெற்றுக்கொண்டதை வந்து எழுந்துடக்கூடாது, நிரந்தரமா நம்ம வச்சுக்கணும். அவள் பெற்றுக்கொண்டதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அன்னையை இருக பற்றுதல் அவசியம்னு சொன்னார். அதே மாதிரி நீங்க என்ன, பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதித்தத்தை காப்பாற்றும் அதிகாரம் தேவை. இப்ப அதிகாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? அது சொல்ற அப்பா, முதலாளிக்கு அதிகாரம் இல்ல என்ன ஆகும்? முதலாளிக்கு அதிகாரம் இல்லை என்றால் காவல்காரன் பேச்சுக்கு முதலாளி கட்டுப்பட வேண்டும். வகுப்பில் ஆசிரியருக்கு அதிகாரம் இல்லை என்றால், வகுப்பில் ஆசிரியர் அதிகாரமற்றவரானால் மாணவர்கள் இஷ்டப்படி ஆசிரியர் நடக்க வேண்டி வரும். அதிகாரம் இல்லாத கணவனை மனைவி அதிகாரம் செய்வாள். குறைந்தபட்சம் அதிகாரம் இல்லாதவன் கியூல நிக்கிறான், அது எந்த கியூவா? அப்படி அதிகாரம் இல்லாதவன், வலிமையற்றவன் கியூவில் நின்றால் அனைவரும் அவனை கடந்து போவார்கள். அவன்கிட்ட இருந்து பிக்பாக்கெட் அடிக்கணும் அவசியம் இல்லையா? பிக்பாக்கெட்டுக்காரனுக்கு எடுத்து கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவானான். அவனிடம் திருடும் அவசியம் இருக்காது, மிரட்டி பரிசை கொடுக்கும்படி கேட்பான். அனைவரும் அவனை வெளியேற்றுவார்கள். வீட்டிலிருந்தும் ஊரில் இருந்தும் வெகு சீக்கிரம் அவன் விரட்டப்படுவான். நாயும் அவனை கண்டால் குலைக்கும். சக்தி இல்லாதவன், அதிகாரம் இல்ல அவனுக்கு. கொசுக்களும் படையாக அவனை சூழ்ந்து கடிக்கும். கொசு கூட அவனுக்கு கடிக்குதான். உள்ள திறமை அவனுக்கு உபயோகப்படாது. ஏதோ ஒரு திறமை அவனுக்கு இருக்கு, அப்படி இருந்தாலும் அந்த திறமை அவனுக்கு உபயோகப்படாது. பிறர் அவன் பொருளை கண்ணதிரே எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்ப அதிகாரம் இல்லைன்னு சொன்னா இது மாதிரிலாம் நடக்கும் என்பதற்கு இப்படி அப்பா எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் எழுதுறாரு. போடாதவளை மகராசி எனவும், போடுபவள் ஒரு நாள் தவறினால் திட்டும் உலகம் இது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய. குளிரில் இருந்து பாதுகாக்க உடையும், வெயில் சுடாமல் இருக்க செருப்பும் தேவை. வாழ்க்கையை வசதியாகவும் வளமாகவும் நடத்த பெண் தேவை. வாழ்க்கையை வசதியாகவும் வளமாகவும் நடத்த பெண்ணை கைப்பிடித்தால் இல்லானை இல்லாலும் வேண்டாள். இல்லான் பணம் இல்லாதவன் இருக்கான், பணம் இல்லாதவன இல்லாலும் வேண்டாம்னா இல்லத்தரசியாகி மனைவியும் வேண்டாம்னு சொல்வ வேண்டாள். அவள் அவனுக்கு தவிர மற்றவர்களுக்கு சேவை செய்வாள். அவள் அவனுக்கு தவிர மற்றவர்களுக்கு சேவை செய்வாள். ராணி இல்லாத பெண் திருமணம் செய்து கொண்டால், ராணி இல்லாத பெண் திருமணம் செய்து கொண்டால் அவன் அடுத்த பெண்ணை அழைத்து வருவான், மனைவி அவளுக்கு வேலைக்காரி ஆவார் என்று. இப்படி எல்லாம் அதிகாரம் இல்லைன்னா என்னென்னலாம் செயல்படுது வாழ்க்கையில அப்படிங்கிற விஷயத்த இங்க அப்பா சொல்றார். நல்ல அறிவுள்ள ஆசிரியர் தான் கற்றதை வகுப்புல நடத்த வேண்டும் என்றால் அவருக்கு வகுப்பு கட்டுப்படணும். வகுப்பு கட்டுப்பட்டாதான் அவருடைய அறிவு அங்கு போதிக்கப்படும். அப்ப அறிவுள்ள ஆசிரியர் தான் கற்றதை போதிக்க வகுப்பு கட்டுப்பட வேண்டும். அப்ப அதிகாரம் வேணும்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பகவான் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பா இருக்காரு. நான் செய்த வேலைக்கு அடுத்தவர் கூலி பெறுவார் என்பது பகவான் கூறுவது. செய்யறது நானு வேலை, வாங்கிட்டு போறது இன்னொருத்தர். அரசகுமாரன் அதிகாரம் இல்லாதவரானால், அரசகுமாரனுக்கு அதிகாரம் இல்ல, அவர் அதிகாரத்தை அடுத்தவர் செலுத்துவார். சிப்பாய் கழகத்தின் முன் இருந்த முகலாய அரசர், பிரிட்டிஷார் கொடுத்த பென்ஷனில் வாழ்ந்த ஒரு முகலாய அரசர், சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த முகலாய அரசருடைய ஆட்சியில திரைமறைவில் வீட்டு பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். திரைமறைவு இருக்கா, அங்க முகலாய பேரரசனுடைய வீட்டு பெண்மணிகள் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி அவர் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கூறுவதே சட்டம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அன்னைக்கு சட்டமா இருந்துதான். அப்போ முகலாய பேரரசருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அதை பிரயோகிக்கக்கூடிய அறிவு இல்லைன்னு ஆயிடுது. ஏன்னா அவர் பெண்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, திரைமறைவில் உள்ள பெண்களை. அறிவு இல்லாவிட்டால் அதிகாரம் போகும். அப்ப அறிவில்லாத அதிகாரத்துக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. அதிகாரம் இல்லாவிட்டால் அனைத்தும் போகும். பயிரிடுவது முக்கியமில்லை, மகசூல் வீட்டுக்கு வர வேண்டும், மகசூலை காப்பாற்ற வேண்டும். நல்லா விளைஞ்சிருச்சு, பயிரிடுவது முக்கியமில்லை, இப்ப நல்லா விளைஞ்சிருச்சு. ஆனா விளைந்த மகசூல் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல, வந்த மகசூல் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறத இங்க முக்கியம்னு எழுதுறார். வியாபாரம் விவசாயத்தை அடுத்து வந்தது. விவசாயம் தானியம் தரும், வியாபாரம் பணம் தரும். வியாபாரத்தில் பணம் முக்கியம். விற்று பெற்ற லாபத்தை வீடு வரை கொண்டு வர பாதுகாப்பு வேண்டும். வீட்டில் பணம் இருந்தால் திருடன் அறிவான். திருடனமிருந்து காப்பாற்ற முடியாத பணத்தை நாம் எப்படி அனுபவிப்பது? அப்ப இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கோபம் அதிகாரத்தை வெளிப்படுத்தும். கோபமே பாதுகாப்பு. அதிகமாக பேசினால் கோபம் வரும் என்பது வழக்கு. கோபம் வலிமையற்றவனின் வலிமை. இவ்வளவு உயர்வா சொன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடைசியா என்ன சொல்றார் பாருங்க. கோபத்து தாப்பா, கோபம் வலிமை அற்றவனின் வலிமை. உடல் வலிமை அடிக்கும் கடிக்கும், உடல் வலிமையா இருந்தா அடிக்கும் கடிக்கும். கோபம் என்ன செய்யும்? கோபம் திட்டும். கோபம் வராதவனுக்கு வலிமையான மனம் இருந்தால், கோபம் வரல அவருக்கு, அப்படி கோபம் வராதவருக்கு வலிமையான மனசு இருந்ததுன்னா, கோபம் வராதவனுக்கு வலிமையான மனம் இருந்தால் அது பெரிய பாதுகாப்பு. சிறு குழந்தைகளும் தாயாரிடம் வசதி பெற அழ வேண்டும். இந்த குழந்தைங்களும் அழுத அழணும்னு சொல்றீங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். பால் நினைந்தோட்டும் தாய் பண்புள்ளவள். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறப்பா. பால் நினைந்தோட்டும் தாய் பண்புள்ளவர். இன்றைய தாய்மார்கள் எப்படி இருக்காங்கிறது நம்ம நடைமுறையில் வேற விஷயம். இது வந்து நம்முடைய பாரம்பரியம் சொல்லுது. பால் நினைந்தோட்டும் தாய் பண்புள்ளவர். பண்பு சிலருக்கே இருக்கும். அதை எழுதிட்டு அடுத்து அதையும் எழுதிட்டாரு. பால் நினைந்தோட்டும் தாய் பண்புள்ளவள் எழுதி அடுத்தல என்ன பண்பு சிலருக்கே இருக்கும் எழுதிட்டார். அன்னையை அறிந்து அன்பராகி மகிழ்ந்தவர். அன்னை அறிந்து விட்டோம், அறிந்து அன்பராக மாறி மகிழ்ந்து விட்டோம். அன்னையை அறிந்து அன்பராகி மகிழ்ந்தவர் அன்னையின் அம்சங்களை காண்பார். அன்னையை அறிந்தோம், அன்பரானோம், மகிழ்ச்சி பெற்றோம் என்பதை தாண்டி அன்னையினுடைய அம்சங்களையும் அவர் காண்பார் என்று சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை இங்க இந்த செய்தியில முடிக்கிறார். இப்ப 43வது செய்தி நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம்னு ஞாபகம் வருதா? அடுத்தடுத்த செய்தி பாத்துட்டு இருக்கோம். பதவியும் பணமும் பதவியும் அதிகாரமும். எதிரியை தண்டிக்க கூடாது என்ற பெருந்தன்மை உள்ள ஒருவர் அவர்கிட்ட தப்பிச்சலாம். பெருந்தன்மையார்டேந்து தப்பிச்சாலும் வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க முடியாது, வாழ்வை தவறாமல் தண்டிக்கும். ஆனா வாழ்க்கையும் பெருந்தன்மை உள்ள மாதிரி வாழ்வும் இருந்ததுன்னா அவரை தண்டிக்காது. பெருந்தன்மைக்காரங்க மன்னிச்சுடுவாங்க, தண்டிக்க மாட்டாங்க. வாழ்க்கையும் அப்படி இருந்தா தண்டிக்காதுன்னு சொல்றாரு அப்பா. தண்டிக்காத மட்டுமல்ல ஆதரவும் தரும். வாழ்வை கடந்தவர் அன்னை. அன்னை அவன் போன்றவரையும் தண்டிக்கும் அவசியத்தை உணர்ந்தவர் இல்லை. அவனே அன்னையிடம் போய் தண்டனையை கேட்டு வாங்கும் அற்புதம் அன்னையின் பேரர்களுக்கே உரியது. யாரே போய்? அவனே போய் அன்னையிட சொல்றான். அவனே அன்னையிடம் போய் தண்டனையை கேட்டு வாங்கும் அற்புதம் அன்னையின் பேரர்களுக்கு உரியது. அவனா வலுக்கட்டாயமா போய் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி விஷயம் இருக்கு. அது அன்னையினுடைய பேரர்களுக்கு தான் உண்டு என்ற செய்தியை இங்க சொல்றார். அந்த நிலையில் தண்டனை ஒரு சொல்லுக்கு பெரும் தண்டனையாகும். ஒரு சொல்லுக்கே பெரிய தண்டனையாகும். ஓர் எண்ணம் கெட்ட எண்ணமானால் அவன் வாழ்விலேயே அது வலிக்கும் பொழுது பார்க்க முடியாது, கேட்டால் சகிக்க முடியாது. அன்னை ஆயிரம் விதமாக செயல்படுவதில் இதுவும் ஒன்று. இப்ப என்ன விஷயம்? அவனே அன்னையிடம் போய் தண்டனையை கேட்டு வாங்க அற்புதம் அன்னையின் பேரர்களுக்கே உரியது. அதுக்கு நம்ம அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை, அப்பா அனுபவத்தை அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதை இப்ப நம்ம பார்ப்போம். அப்பா என்ன பண்றாரு? ஒரு சாதகரோட சேர்ந்து, ஒரு ஆசிரமத்தோட சேர்ந்து பியூட்டி லேண்ட வாங்குறாரு. அப்பா வந்து ஒர்க்கிங் பார்ட்னர், அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புல உள்ள ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர். ஆனா கண்ட்ரோல் முழுக்க அந்த சாதகத்தை இருக்கு. அப்படி போயிட்டு கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் சாதகருக்கு அப்பாவோட ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி ஒத்து போகும் போது சாதகர் என்ன பண்றாரு? அவர்கிட்ட தான் கண்ட்ரோல் ஃபுல்லா அவர்கிட்ட தானே இருக்கு, ஒர்க்கிங் பார்ட்னர் தானே. அப்ப அந்த சாதக ஆசிரமத்தை என்ன சொல்றாரு? நீங்க விலகிடுங்க, நீங்க வெளியே போயிடுங்க. 3 வருஷம் கூட ஆகலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பியூட்டி லேண்ட வாங்குறாங்க. ஒத்து போகலங்கிற ஒரு இடம் வரும்பொழுது நீங்க வெளியில போயிடுங்கன்னு இந்த ஆசிரமம் சொல்றாரு. ஆனா ரெண்டு பேரும் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே உண்டு. அப்போ கடன் வாங்கி தான் பியூட்டி லேண்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்பா. நான் வாங்கின கடன் என்ன வருது? லேண்ட்ல இருந்தா அந்த பியூட்டி லேண்ட்ல தான் பணம் எனக்கு வருமானம் வரணும், பணம் வந்து அந்த வருமானம் திருப்பி எனக்கு கொடுக்கணும். நான் இருந்த வேலையும் விட்டுட்டேன், டீச்சரா இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாருப்பா. அப்படிலாம் அவர்கிட்ட சொல்லி தகராறு எதுவும் பண்ணல, இதெல்லாம் சொல்லல அப்பா. அதையும் தாண்டி அப்பா வந்து லோக்கல் மேன், அப்பா நினைச்சிருந்தானா அந்த லோக்கல் பீப்புளை விட்டு அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் கொடுக்கலாம், இது எதையுமே சிந்திக்கல அப்பா. அப்பாவுக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், இந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? பியூட்டி லேண்டுக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அன்னை. வாய்ப்பை தந்தவர் அன்னை. அன்னை மீது நம்பிக்கை வைத்து நாம ஒதுங்குவோம். அன்னை பிரியப்பட்டால் மீண்டும் அழைப்பார் என்ற நம்பிக்கையோட வெளியில வர்றாரு அப்பா. சரி ரைட்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இல்ல இப்படிலாம் ஆர்கியூ பண்ணல, தண்டை போடல, பிரச்சனை பண்ணிக்கல. மதரை சேர்த்து விட்டாங்க, மதர் இப்ப நம்ம வெளில போக சொல்றாங்க, மதர் நினைச்சாங்க திரும்ப கொண்டு போய் சேர்த்துடுவாங்க என்ற நம்பிக்கையோட அப்பா வெளில வர்றாரு. மதர்ட்ட அப்பா ப்ரே பண்ணல, அதான் கவனிக்கணும். நம்பிக்கையோட வெளில வந்துட்டாரு. இப்ப அந்த ஆசிரமேட்டை என்ன பண்றாரு, அந்த கண்ட்ரோல் முழுக்க உள்ள அந்த சாதன் என்ன பண்றாரு, நேரம் மதர்ட்ட போறாரு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, நேரம் மதர்ட்ட போறாரு. மதர்ட்ட போய் எல்லா செய்தியும் சொல்றாரு, நடந்த விஷயம் சொல்றாரு. நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரை சொல்லி வெளியில அனுப்பிச்சுட்டோம் மதர், அவரை வெளியில அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னு அவர் போய் சொல்றாரு. அப்ப அந்த ஆசிரமேட்ட மதர் சொல்றாங்க பதில், அவரை ஏன் அனுப்பினாய், அவருக்காகத்தானே நான் பிளஸ்ஸிங்ஸே கொடுத்தேன், அவரிடமே என்னை முழுவதுமாக திரும்ப ஒப்படைச்சிரு என்று மதர் சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சு, இங்க அப்பா வந்து சைலண்டா நம்பிக்கையோட வெளில வந்துட்டாரு. அவர் போய் மதர்ட்ட ஒன்னும் சொல்லவே இல்லை. இவர் என்ன பண்றாரு, இவரே போய் மதர்ட்ட சொல்றாரு செய்திய. அவரே வலுக்கட்டாயமாக அன்னையிடம் போய் தண்டனையை கேட்டு வாங்கும் அற்புதம் அன்னையின் பேரருளுக்கே உரியது என்று அப்பா சொன்ன குறிப்பிட்ட செய்தி இங்க அவருடைய வாழ்க்கையிலே அனுபவமாக நடந்தது என்ற விஷயத்தை நம்ம இங்கே தெரிந்து கொள்கின்றோம். அப்படி அன்னை 1000 விதமாக செயல்படுவதில் இதுவும் ஒன்று. இப்ப பணத்தையும் அதிகாரத்தையும் சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறார். பணம் பாதுகாக்கும், அதிகாரம் அனைத்தையும் செய்யும். பணத்தை ஈட்டுபவன் அதை நிர்வாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அதை நிர்வாகம் பண்றது ரொம்ப முக்கியம். பணத்தை ஈட்டுபவன் அதை நிர்வாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரம் அதிக காரமாக கூடியது. அதிகாரம் அதிக காரமாக கூடியது, காரம் இல்லாமல் காரியம் கூடி வாராது. அதனால நம்ம எங்கெங்க பிரயோகப்படுத்தணுமோ அங்கங்க அதிகாரத்தை பிரயோகப்படுத்தணும். பணம் பாதுகாக்கும், அதிகாரம் அனைத்தையும் செய்யும் என்ற செய்தியோட இந்த 43வது செய்தியை அப்பா அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். இப்ப நம்ம 44வது செய்திக்கு போறோம். செய்தி, சட்டம் தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறவர் அவருடைய பணம் சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ரெக்கார்டில் கொண்டு வர வேண்டும். பண விஷயமாக தகராறு இருந்தால், பண விஷயமாக தகராறு எழுந்தால் இருக்கின்ற ரெக்கார்டுகள் தனக்கு சாதகமாக பேசும். அவ்வகையில் பணம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்ப எப்ப வந்து பணம் கட்டுப்பட்டு இருக்கும், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தா. அப்ப ரெக்கார்ட்ஸ் சரியா வச்சுக்கணும், ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் என்ற செய்தியை இங்க அப்பா சொல்றார். மனிதன் சாமர்த்தியமாக செயல்பட விரும்புகிறான். சாமர்த்தியம் பலனை மட்டும் கருதும், நியாயத்தை கருதாது. நியாயத்தை முக்கியமாக கருத வேண்டும். மனிதன் எதை மட்டும் கருதுகின்றான்ப்பா, சாமர்த்தியம் பண்றது எப்ப எப்படி? இப்ப சாமர்த்தியத்தை மட்டும் கருதுகிறானே தவிர நியாயத்தை கருதுவதில்லை. ஆனா உண்மையா நியாயத்தை நாம் முக்கியமாக கருத வேண்டும். ரெக்கார்டு என்பது பொய் சொல்வதை தடுக்கும். ரெக்கார்டு என்ன பண்ணும், பொய் சொல்றதை தடுக்கும். அது மட்டும் இல்ல, மறதியையும் தடுக்கும். ரெக்கார்டு மறதியையும் தடுக்கும். பண விஷயம் நம் மனதில் நம் அபிப்பிராயப்படி இருக்குமே தவிர உள்ளபடி இருக்காது. பண விஷயத்துல மனிதனுடைய மனசு எப்படி இருக்கும்னு தான், அவனுடைய அபிப்பிராயப்படி தான் இருக்குமா, உள்ளபடி இருக்காதான். பண விஷயம் நம் மனதில் நம் அபிப்பிராயப்படி இருக்குமே தவிர உள்ளபடி இருக்காது. கற்பனைக்கு பண விஷயத்திலும் பெண் விஷயத்திலும் ஆர்வம் நிறைந்த திறமை உண்டு. கவனிக்கணும், கற்பனைக்கு கற்பனைக்கு பண விஷயத்திலும் சரி பெண் விஷயத்திலும் சரி எப்படி திறமை இருக்கும்னு சொன்னா ஆர்வம் நிறைந்த திறமை உண்டு எழுதுறாருப்பா. அதை எழுதிட்டு சொல்றாரு, பணத்தை ஒரு நாலஞ்சு முறை பெட்டியில வச்சிருப்போம் வீட்டுல ஒரு பெட்டியில. ஆனா மனசு என்ன நினைக்குமா, கற்பனை என்ன பண்ணுமா, 40-50 ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னு கற்பனை செய்யுமா. மனம் கற்பனைக்கு பண விஷயத்தில் உரிமை கொடுத்து விட்டு நகரும். இது ரொம்ப முக்கியமா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். மனம் கற்பனைக்கு பண விஷயத்தில் உரிமை கொடுத்து விட்டு நகரும். உரிமை இப்ப மனசு யார்கிட்ட கொடுத்துருது, கற்பனைகிட்ட. கற்பனைக்கு பண விஷயத்தில் உரிமை கொடுத்து விட்டு மனம் நகர்ந்து போயிடுது. இப்ப மனம் அங்க ஒர்க் பண்ணல, அறிவு ஒர்க் பண்ணல, எது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுது, கற்பனை தான் இமேஜினேஷன் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்றாரு. மனம் கற்பனைக்கு பண விஷயத்தில் உரிமை கொடுத்து விட்டு நகரும். 15,000, 5,000, 45,000, 1,00,000 பெட்டியில் வைத்தவர். 15, 5, 45, 1 இப்படி பணத்தை வச்சவரு அடுத்த நாள் என்ன நினைச்சு, 300 தரம் தான் பணத்தை வைத்ததாக நினைத்து மேலும் மேலும் பணம் வைத்ததாக கற்பனை செய்து அந்த கற்பனையை உண்மை என்று கொண்டு 3-ம் நாள் முடிவில் பெட்டியில் 2,65,000 பணம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு எண்ணி பார்க்கும். இருக்க வேண்டிய பணம் 1,65,000 தான். இது 4 நம்பர் கூட்டினா 1,65,000. மனசு வெளியே போயிடுச்சு, அங்கிருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு இப்ப கற்பனை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு 3-4 தடவை 4-5 தடவை பொட்டியில வச்சத 30-40 தடவை பொட்டியில வச்சதான் கற்பனை ஆயிடுச்சு. பணத்தை அதிகமா கற்பனை பண்ணி 2,65,000 வைத்தா நினைத்து எடுத்து எண்ணி பார்க்கும். எண்ணி பார்த்து குறைந்தவுடன் திருட்டு போயிற்று என்று முதலில் திகில் அடையும். ஆகா திருட்டு போயிடுச்சு போல தெரியுது. அடுத்தாற்போல் வேறு எங்கோ வைத்து விட்டதாக பல இடங்களிலும் தேடி, இல்ல வேற எங்கேயாவது வச்சிருப்போம், பெட்டியில வைக்காம பக்கத்துல எங்கேயாவது வச்சிருப்போம் அப்படின்னு வேற இடத்துல எல்லாம் தேடி எரிச்சல் படுவார். அவர் எழுதி வைத்திருந்தால், வச்சவர் அதுல எழுதி வைத்திருந்தார், 1,65,000 பதிலாக 2,65,000 எதிர்பார்த்து எழுத மறந்ததாக நினைப்பார். பணம் மனத்தை கற்பனை கொடுத்து விட்டு, மனசு வந்து இப்ப எது கொடுத்துருச்சு, கற்பனை கொடுத்துருச்சு, மனம் மனத்தை கற்பனை கொடுத்து விட்டு சந்தேகம் எரிச்சல் பட செய்யும். பணம் பண்ற வேலை எவ்வளவோ, பணம் வந்து எதையே ஒதுக்கி வச்சிருச்சு, மனசையே ஒதுக்கி வச்சிருச்சு, இல்லாததான் இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கும். பணம் மனத்தை கற்பனை கொடுத்து விட்டு சந்தேகம் எரிச்சல் பட செய்யும். இந்த நேரத்தில் ரெக்கார்டு செய்த நம்பரை ஒத்துக்கொள்ள மனம் தயங்கும். ரெக்கார்டு எழுதியிருந்தா கூட அதை ஒத்துக்கொள்ள மனசு தயங்குமா, தயங்குகிறதோ இல்லையோ ரெக்கார்டு பேசும். ஏன்னா ரெக்கார்டு எழுதி வச்சுட்டோம். அடுத்த ஒரு விஷயத்தில் குழப்பம் கோளாறாகி நம்மையே நம்பாதது போல் அவரை நம்பாமல் சண்டை எழும். இதே அப்படி அடுத்த ஒரு விஷயத்திலையும், இப்ப பண விஷயத்த சொல்லி இன்னொரு அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்றாருப்ப. அடுத்த ஒரு விஷயத்தில் குழப்பம் கோளாறாகி நம்மையே நம்பாதது போல் அவரை நம்பாமல் சண்டை எழும். மத்தியஸ்தம் பேசினால் உலகமே அநியாயம் என்று தோன்றும். மத்தியஸ்தம் பேச போனோம்னா ரொம்ப அழகா உலகமே அநியாயமா இருக்கு, நான் சொல்றது உண்மைன்னு நம்ப மாட்டேங்குது, அநியாயம் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம், இவ்வளவு குழப்பத்துக்கு என்ன காரணம், சுயநலம், பேராசை, கற்பனை செய்ததை நிஜம் என கொள்ளும் மனப்பான்மை. சுயநலமும் பேராசையும் மட்டும் இல்ல, என்ன கற்பனை செய்ததோ அந்த கற்பனை செய்ததான் நிஜம்னு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மைதான் இதற்கெல்லாம் காரணம். 50 வயதை தாண்டியவர் ஓரளவு பணம் சம்பாதித்து கை மீதியாக இருந்தால் அவர் போன்ற பலரை நன்கு அறிவாரானால் நான் சொல்லும் உண்மை அவருக்கு விளங்கும். 50 வயசு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான், எல்லா பணமும் செலவழிஞ்சு போயிடுச்சு, இப்ப பாக்கி இருக்கிறது என்ன, என்ன எதிர்க்கார் பாருங்க, அழகா கை மீதியாக இருந்தா கைதான் பாக்கி இருக்குதான், பாக்ஸில் வைக்கிறது பணம் இல்ல ஒண்ணும் இல்ல, கைதான் மீதியா. அந்த அனுபவப்பட்டவங்களை கேட்டா நான் சொல்றது புரியுங்கிறப்பா, அனுபவசாலிகளை கேட்டா நான் சொல்லுவது விளங்கும், நான் சொல்லும் உண்மை அவருக்கு விளங்கும். அவரும் பிறர் விஷயத்தில் தனக்கு கொடுக்கும் சலுகையை தரமாட்டார். நான் செய்வது சரி, பிறர் செய்வது தப்பு என்பது மனநிலை. அப்படி இருந்தா கூட அவங்களுமே அதை ஏத்துக்க மாட்டாங்க, நான் செய்யறதுதான் ரைட்டு, அடுத்த விஷயம் தப்பு என்ற மனநிலை இருப்பாங்கன்னு சொல்றார். மனிதன் தன்னை சுயநலம் என ஏற்பது உலகில் இல்லாதது. நான் சுயநலமா இருக்கேன், நான் சுயநலமிதான், அப்படின்னு மனிதன் ஏற்றுக்கொள்வது என்பது உலகத்திலேயே இல்லாதது. அப்ப மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆயிடும், உலகமே அப்படிதான் என்ற செய்தியை சொல்றார். சொல்லிட்டு பிஎன்பிக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாருப்பா. டார்சி கடிதத்தை பார்த்து, எலிசபெத் டார்சி கடிதத்தை பார்த்து படித்து தன் குறையை ஏற்றதை ஆண்கள் செய்வது கடினம். அங்க டார்சி போய் ப்ரொபோசல் கொடுக்கறான். கொடுக்கும்போது எலிசபெத் கண்ணாபின்னு திட்டி அனுப்புறான், ஜேன் திருமணத்தை நிறுத்தினது நீதான், நீ எப்படி வந்து என்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுடுறான். திட்டி அமைச்சு அது மட்டும் விக்காமுக்கு நீ வந்து கெடுதல் பண்ணிருக்கிற என்றெல்லாம் சொல்லி அனுப்புறான். அப்ப போய் டார்சி என்ன பண்றான், எல்லாத்தையும் எழுதி லெட்டர்ல எழுதி, நீ வந்து ஜெயம் திருமணத்தை நான் நிறுத்தினேன்னு சொன்னது உண்மைதான், உன்னுடைய குடும்பத்தை எண்ணிப்பார், உன்னுடைய குடும்ப உறுப்பினருடைய நடத்தை எண்ணிப்பார், அந்த டான்ஸ்ல அவங்க செய்த அட்டொழியத்தை எண்ணிப்பார், அதெல்லாம் ரைட்டு தான், ஆனா விக்காம் விஷயத்துல நீ நினைக்கிறது தப்பு, விக்காம் விஷயத்துல என்ன நடந்தது உண்மை என்றெல்லாம் எழுதி விவரமா எழுதி எலிசபெத் அனுப்புறான். எலிசபெத் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு தன் குறையை ஏற்றுக்கொள்கின்றாள். எலிசபெத் தன் குறையை ஏற்றதை போல ஆண்கள் செய்வது கடினம்ங்கிறப்ப, ஆண்கள் அது மாதிரி குறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கஷ்டம் அப்படிங்கிறார். அதுவும் பெண்களால், அதுவும் காதல் வயப்பட்ட பெண்களால் செய்ய முடியாது. அது காதல் வயப்பட்ட பெண்களால இதை ஏற்றுக்கொள்வது என்று இயலாது. இந்த காரணத்தினாலதான் பிரைடன் பிரஜுடிஸ் பிரதானமான இலக்கியமாக மாறுகிறது. இது போன்ற பல முக்கியமான வாழ்க்கை குறிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது பிரதானமான இலக்கியமாக மாறுகிறது. பண விஷயத்தில் பாதி பேர் வாங்கியதை கொடுத்ததாக கொள்வர். பணத்தை வாங்கியிருப்பாரு, ஆனா என்ன நினைச்சுப்பாராம், கொடுத்ததா நினைச்சுப்பாராம். பாதி பேர் வாங்கியதை கொடுத்ததாக கொள்வர். நினைவு உதவிக்கு வாராது. 20 முறை சில்லறையாக 1.5 லட்சம் வாங்கியவரை, மொத்தம் 1.5 லட்சம் வாங்கியிருக்காரு, 20 முறைகள்ல 20 தடவை 1.5 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினவரை போய் கொடுத்தவரை கேட்கிறாரு, 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காரு, 20 தடவைல வாங்கியிருக்காரு. பணத்தை வாங்கினவர்கிட்ட போய் கொடுத்தவரை கேட்கிறார், கொடுத்தவர் எவ்வளவு வாங்கினா என கேட்ட பொழுது நான் வாங்கவில்லையே என்பார். ஞாபகப்படுத்திய பொழுது 5ஓ 10ஓ வாங்கியதான் ஞாபகம்னு சொல்லும். முதல்ல வாங்கலன்னு சொல்லுவாராம், அப்புறம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு 5ஓ 10ஓ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதில் வரும். பண விஷயத்திலும் பெண் விஷயத்திலும், பணம் பெண் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்க இந்த இடத்துல அப்பா, பண விஷயத்திலும் சரி பெண் விஷயத்திலும் சரி ஞாபகத்தை நம்ப முடியாது. ஒரு பெண்ணை மணக்க விரும்பியவன் அவள் அதை கட்டாயமாக மறுத்ததை பண்ணிட்டு போய் கேட்கிறாரு, அவள் கட்டாயம் மறுத்தல, உனக்கு திருமணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படி மறுத்ததை நாளடைவில் மறந்து அவள் சம்மதித்தாக அதை நினைத்து, மறுத்தத மறந்து போய் அவள் சம்மதிச்சிட்டான்னு நினைச்சு தன் கற்பனையில் ஊர்ஜிதம் செய்து கொண்டு, கற்பனையில அவள் வந்து சரி சம்மதம் கொடுத்துட்டா அப்படின்னு ஊர்ஜிதம் செய்து கொண்டு பிறகு அவளிடம் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் இப்பொழுது மறுக்கிறாய் என கேட்கும் பொழுது அவள் பொய் சொல்வதாக நம்புவான். நீதான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப ஏன் மறுக்கிற அப்படின்னு சொல்லும்போது திரும்ப மறுப்பான். அப்ப இவன் என்ன நினைப்பான், பொய் சொல்றதா நினைப்பான், தான் பொய் சொல்வதாக தோன்றாது. இவனுக்கு நான் தான் பொய் சொல்றேங்கிறது தோன்றாது. மேன் இஸ் வைட்டல் நாட் மென்டல். மனிதன் உணர்வால் செயல்படுபவன், உணர்வால் ஆன மனிதன் உணர்வால் செயல்படுபவன். உணர்வு பிரியப்பட்டதை உண்மை என கொள்ளும். உணர்வுடைய விஷயம் என்னன்னு கேட்டா அதுக்கு எது உண்மைன்னு பட்டதோ அதுதான் எதுக்குதான். உணர்வு பிரியப்பட்டதை உண்மை என்று கொள்ளும். உள்ளதை உள்ளபடி உணர்வால் ஏற்க முடியாது. உள்ளதை உள்ளபடி உணர்வால் ஏற்க முடியாது. பண விஷயத்தில் ரெக்கார்டு முக்கியம். இதெல்லாம் சொல்லிட்டு பண விஷயத்துல ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். பண விஷயத்தில் ரெக்கார்டு முக்கியம். பலரையும் எழுதி வைத்த ரெக்கார்டை நம்ப வைக்கும். அதனால பண விஷயத்துல ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். பலரையும் நம்ப வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு, ரெக்கார்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு அனுபவத்தை இங்க நம்ம பாக்குறோம், அப்பாவுடைய அனுபவத்தையே. 1960s நடந்த விஷயமா இருக்கலாம் அனேமா, கரெக்டா எனக்கு தெரியல. அப்பாவுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு அக்ரிமெண்ட், ஓரல் அக்ரிமெண்ட், வாயளவுல ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் வாடகையா ஒரு ரூபாயை கொடுக்கணும், வாடகை இல்லாம இன்னொரு தொகை இந்த வீட்டுக்காக கொடுக்கணும். வாடகைக்கா ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு வச்சுப்போமே, வாடகைக்கா ஒரு 100 ரூபாயும் வீட்டுக்காக ஒரு 500 ரூபான்னு வச்சுப்போமே, அப்படி சேர்த்து பணம் கொடுக்கணும். எத்தனை வருஷம் கொடுக்கணும்? 3 வருஷம் கொடுக்கணும். அப்பா கொடுக்கணும் அந்த ஓனருக்கு. அப்படி 3 வருஷம் கொடுத்து முடிஞ்சவொடனே, 3வது வருஷம் முடிஞ்சவொடனே வீடு போய் யாருக்கு சொந்தமாயிடும்? அப்பாவுக்கு. இதுதான் ஓரல் அக்ரிமெண்ட். 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஓனர் ஒத்துக்கல. ஓனர் ஒத்துக்கல, பேசினவர் அவர் தான், அவர் தான் பேசியிருக்காரு. 3 வருஷத்துக்கு நீங்க மாசம் மாசம் வாடகைக்காய் இவ்வளவு ரூபாயும் வீட்டுக்காய் இவ்வளவு ரூபாயும் கொடுக்கணும், 3 வருஷம் முடிஞ்சோட உங்களுக்கு வீடு சொந்தமாயிடும் பேசினவர். 3 வருஷம் முடிஞ்சோன்னா ஒத்துக்கல, விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் வந்து அப்பாட்ட கேக்குது, உங்கள்ட்ட ஏதாவது ரசீது ரெக்கார்டு இருக்கா? அப்படின்னா அப்பா வந்து மதுரை நம்பர் வரல, அவர் என்னத்தை எழுதி வச்சு, ஒன்னுத்தையும் எழுதி வைக்கல. அப்பாட்ட எதுவுமே கிடையாது, இருந்தாதானே கொடுக்குறது கோர்ட்ல. எதுவும் எதுவும் இல்லை, தரவில்லை, பெறவில்லை. அவர் அவர்கிட்ட இருந்து ஒன்னும் வாங்கிக்கவும் இல்ல, கோர்ட்ல ஒன்னும் கொடுக்கவும் இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாதுங்கிறாரு. இவர் ஓனர் என்ன சொல்றாரு, நான் இவரை வந்து வாடகைக்கு வைக்கல, சும்மாதான் வச்சிருந்தேங்கிறாரு. வாடகைக்கு இல்லாம எப்படி ஃப்ரீயா ஒருத்தர் அலோவ் பண்ண முடியும் வீட்டுல? கோர்ட்டு கேக்குது அவரை ஓனர். அந்த சமயத்துல அம்மாட்ட ஒரு லெட்டர் இருந்தது, கம்மியாப்பா அவருடைய மனைவி அம்மாட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த லெட்டர் வந்து கோர்ட்டுக்கு வருது. அந்த லெட்டர்ல என்ன, ஹவுஸ் ஓனர் எழுதியிருக்காரு இந்த அக்ரிமெண்ட் என்னவோ அது அவர் கைப்பட அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. இந்த லெட்டர் அம்மா எடுத்து கொடுக்கறாங்க அப்பாட்ட. அந்த லெட்டர் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் அந்த லெட்டரை படிச்சு பாக்குது. இந்த அக்ரிமெண்ட் பூரா அவர் ஓரளவு சாரமா எழுதியிருக்காரு அப்படியே. அப்ப கோர்ட்டுக்கு இந்த லெட்டரே ரெக்கார்டாக அமைகிறது. இந்த ரெக்கார்டு படியும் ஓனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கிற காரணத்தினாலயா கோர்ட் என்ன செஞ்சது, அப்பாவுக்கு வீடு என்று தீர்ப்பளித்தது என்ற செய்தியை இங்க நம்ம பாக்குறோம். இந்த செய்திக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பணத்திற்கு ரெக்கார்டு அவசியம். என்ன சொல்றாரு அப்பா, பண விஷயத்தில் ரெக்கார்டு முக்கியம், பலரையும் எழுதி வைத்த ரெக்கார்டு நம்ப வைக்கும், ஏனென்றால் ரெக்கார்டுக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, ஆன்மா உண்டு என்று அப்பா எழுதுறாரு. ரெக்கார்டுக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, ஆன்மா உண்டு. ரெக்கார்டு எந்த ரெக்கார்டா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம சரித்திரத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், பழைய அந்த கருங்கல்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க, சுவடிகள் கிடைக்குது, தெப்புச்சுவடிகள் கிடைக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் கிடைக்கின்ற காரணத்தினால நம்ம பல சரித்திர விஷயங்களை புரிஞ்சுக்க போறோம். அப்ப எப்படி நமக்கு வந்து எங்க அப்பா எழுதுறாரு, எப்படி எழுதுறாரு, ரெக்கார்டுக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, ஆன்மா உண்டு என்றால் எந்த காலத்துல எந்த காலகட்டத்தில எந்த அரசன் ஆண்டான் என்னென்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நம்ம அது ஜீவனோட பாத்துக்கிறோம்னா அதுக்கு ரெக்கார்டு நமக்கு உதவி செய்கிறது. ரெக்கார்டுக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, ஆன்மா உண்டு. நாம் தவறினாலும் ரெக்கார்டு தவறாது, நாம் தவறினாலும் ரெக்கார்டு தவறாது என்பது, நீ மறந்தாலும் உன் அருள் மறவாது என்ற சொல் ஆன்மீகத்தில் உண்மை என்பது போல், நீ மறந்தாலும் உன் அருள் மறவாது என்ற சொல் ஆன்மீகத்தில் உண்மை என்பது போல், நான் மறந்தாலும் நான் எழுதிய ரெக்கார்டு மறக்காது என்பது உண்மை என்ற விஷயத்தோட இங்க அப்பா 44வது செய்தியை முடிக்கின்றார். இப்ப நம்ம 44 செய்திகளை பார்த்துட்டு இப்ப 45வது செய்திக்கு வருகின்றோம். வாழ்க்கை தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், வாழ்க்கை தன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் எப்பொழுதும் தான் வாங்கிக் கொள்ளும் உதவியை விட தான் செய்கின்ற உதவி அதிகமாக இருக்கும்படி அந்நிலையில் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொண்ட உதவியை விட நாம செய்கின்ற உதவி அதிகமா இருக்கணும். பெற்ற உதவியை காட்டிலும் நம்ம செய்த உதவி அதிகமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டுப்படும் என்ற ஒரு செய்தி இங்க குறிப்பிடுகின்றார். மனிதனுக்கு வாழ்வு முக்கியம், வாழ்வு பெரியது, வாழ்வு பெரியது, மனிதன் சிறியவன். வாழ்வு என்ன செய்கிறது, வாழ்வு மனிதனை உற்பத்தி செய்து மனிதனை வளர்த்து தன்னை விட பெரியவனாக்கி தன்னை உயர்த்த அனுமதிக்கிறது. வளர்க்குது, வளர்த்து உயர அனுமதிக்கிறது, தன்னை விட வளர்வதற்கு அனுமதிக்கிறது இந்த வாழ்வு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய உறவு இது. இந்த உறவு எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னு சொன்னா, வாழ்வு பெரிது, மனிதன் சிறியது என்றாலும் பெரியதாகிய வாழ்வு சிறியதாகிய மனிதனை உற்பத்தி செய்து வளர்த்து தன்னை விட பெரியவனாக்கி உயர்த்த அனுமதிக்கிறது என்பது போல, பெற்றோர் தன் பிள்ளைகளை இதே உரிய உறவு முறையில் இதே எண்ணத்தோடு தான் வளர்க்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய உறவு இது. பெண்ணிற்கு இந்த இடத்தை உலகம் இதுவரை தரவில்லை. பெண்ணிற்கு இதுவரை இந்த உலகம் இந்த இடத்தை தரவில்லை. என்ன அர்த்தம்? பெண்ணு வந்து வளரணும், முன்னேறணும் அப்படிங்கறத உலகம் கொடுக்கலன்னு சொல்றாரு இந்த இடத்துல. பெண்ணிற்கு இந்த இடத்தை உலகம் இதுவரை தரவில்லை. கடைசி வரை அவள் ஒரு ஆண்மகனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். கடைசி வரை அவள் ஒரு ஆண்மகனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். அன்னை என்ன சொல்கின்றார் என்றால், அன்னை அந்நிலை பரிணாமத்தில் முக்கியமாக மாறுவதை கூறுகிறார். பரிணாமத்தில் அந்த நிலை மாறுவதாக அன்னை முக்கியமாக குறிப்பிடுகின்றார். பிள்ளை பெற ஆர்வம் உள்ளவரை இது உண்மை. பெண்களுக்கு பிள்ளை பெற ஆர்வம் உள்ளவரை இது உண்மை. பிள்ளையை பெற ஆசைப்படுவது உயிரின் மையம் உடலில் இருப்பது. ஏன் பிள்ளை பெற்றுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படுகிறது என்றால், உயிரின் மையம் உடலில் இருப்பதால் இந்த ஆசை ஏற்படுகிறது. பெண் இரு விஷயங்களை கடந்தால் யோகம் செய்யலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் பெண்ணை வந்து ஒதுக்கி வைத்தது ஆன்மீகத்திலிருந்து என்றால், மதர் மட்டும்தான் பெண்ணை ஏற்றுக்கொண்டார். பெண்களாலும் ஆன்மீகத்தில் பரிமளிக்க முடியும், யோகம் செய்யலாம்னு உலகத்தில் சொன்னது முதல்ல மதர் தான். மதர் இங்க என்ன சொல்றாங்க, இரு விஷயங்களை கடந்தால் பெண்கள் யோகம் செய்யலாங்கிறாங்க. அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்ன என்றால், முதல்ல ஆணின் ஆதிக்கம் ஆழத்தில் ருசிப்பது. தன்னை வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்தணும், நாம வந்து ஒரு ஆண்ட அடங்கி இருக்கணும், அந்த பாதுகாப்புக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் என்று ஆணின் ஆதிக்கம் ஆழத்தில் ருசிப்பது. ரெண்டு, பிள்ளை பெற வேண்டும் என்பது. இந்த ரெண்டு விஷயத்தை கடந்து வந்தார்கள் என்றால் பெண்களால் யோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார் அப்பா. பெண் ஆன்மாவிலும் பரிணாமத்திலும் விடுபட்டால் அவளுக்கு யோகம் பலிக்கும். ஏதிலிருந்து விடுபடனா? ஆன்மாவிலும் பரிணாமத்திலும் விடுபட்டால் அவளுக்கு யோகம் பலிக்கும். அது என்ன ஆன்மாவிலும் பரிணாமத்தில் விடுபடுறது? அதாவது பெண்மைக்கே உரிய விஷயத்தை இங்க அப்பா சொல்றார். தன்னை ஒரு ஆண்மகன் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே பெண்களால் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு பொதுவான செய்தி. என்ன ஒரு ஆண் அங்கீகரிக்கணும் என்பதுதான் பெண்மை. அது பெண்ணினத்திற்கே உரியது. சமுதாயம் என்ன நினைக்குது? பெண்ணை ஒரு காலகட்டத்தை அடைஞ்சிட்டா காலகாலத்தில் அவங்க வயது வந்து விட்டது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்பதுதான் அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை. தன்னை வந்து ஒரு ஆண்மகன் அங்கீகரிக்கணும் என்பது பொதுவான பெண்ணுடைய நோக்கம். ஒரு காலகட்டத்தில் பெண்ணை கட்டி கொடுக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தினுடைய கொள்கை என்ற இந்த காரணங்களினால பெண்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப பாதிக்குதுன்னு அப்பா சொல்றார். அப்படி திருமணம் இல்லாமல் வாழ்வதை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது முடியாது. திருமணமின்றி வாழ்வதை ஒரு சில பெண்களே தைரியமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியே சில பேர் இருக்கிறாங்க, திருமணமாகாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு தயாராக நடத்தி கொண்டு இருக்கின்ற பெண்களும் உண்டு என்ற செய்தியை சொல்றார். அதனால இங்க என்ன சொல்றார், பெண் ஆன்மாவிலும் பரிணாமத்திலும் விடுபட்டால் அவளுக்கு யோகம் பலிக்கும். அது மட்டும் இல்ல, யோகத்தில் பெண் ஆணை விட அதிகமாக நன்றாக சிருஷ்டிப்பாள் என்று அன்னை கூறுகிறார். ஆண் சிருஷ்டிப்பதை விட பெண்ணால் யோகத்தில் அதிகமாக சிறப்பாக உயர்வாக சிருஷ்டிக்க முடியும் என்று அன்னை கூறுகிறார். யோகத்தில் பெண் ஆணை விட அதிகமாக நன்றாக சிருஷ்டிப்பாள் என்று அன்னை கூறுகிறார். ஆண் மகன் பெண்ணை சரணடைய வேண்டும் என்பதன் அடிப்படை இதுவே. யார சரணடையணும்? பெண்ணை. யாரு சரணடையணும்? ஆண். ஆண்மகன் பெண்ணை சரணடைய வேண்டும் என்பதன் அடிப்படையே இதுவே. இது வந்து நிறைய இடத்துல அப்பா கோடிட்டு காமிச்சுதான் எழுதியிருக்காரு. பாரதி எழுதின விஷயம், அவள் தாளினை கை கொண்டிருப்பான் அப்படிங்கிற செய்தியை நிறைய இடத்துல அப்பா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்க சொல்றார், ஆண்மகன் பெண்ணை சரணடைய வேண்டும் என்பதன் அடிப்படை இதுவே. மனிதன் ஆன்மாவானால் வாழ்வு அவனுக்கு கட்டுப்படும். மனிதன் ஆன்மாவானால் வாழ்வு அவனுக்கு கட்டுப்படும். இங்க வந்து நாம பெற்றதை விட கொடுத்தது அதிகமா இருந்தா வாழ்க்கை கட்டுப்படும் சொன்னாரு செய்தி. அதுதான் சொல்லுது, தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் வாங்கி கொள்ளும் உதவியை விட செய்கின்ற விதிகள் அதிகமா இருக்கும்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, மனிதன் ஆன்மாவானால், இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பார்க்கணும். மனிதன் உடலால் செயல்படுகிறானா, உணர்வால் செயல்படுகிறானா, மனம் என்ற அறிவால் செயல்படுகின்றானா, ஆன்மாவால் செயல்படுகின்றானா, நாம எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று நாம நாம சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் பதில். அதை இங்க என்ன சொல்றாரு, ஆன்மாவானால், மனிதன் ஆன்மாவானால் என்ன அர்த்தம், மனிதன் ஆன்மாவால் செயல்பட்டால் வாழ்வு அவனுக்கு கட்டுப்படும் சொல்லிட்டார். அப்ப யார் ஒருவர் எந்த ஒரு அன்பர் ஆன்மாவால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு வாழ்க்கை கட்டுப்படுகிறது என்ற செய்தியை இங்க சொல்கின்றார். தலைவர்கள் சிறந்த மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆன்மாவின் சாயலை அறிந்ததால் வாழ்வு அவர்களுக்கு கட்டுப்பட்டது என்று பொருள். ஏன் அவர் பெரிய தலைவரா இருக்காங்க, ஏன் அவர் பெரிய சிறந்த மனிதர்களா உயர்ந்த மனிதரா இருக்கிறாங்க என்றால், ஏதோ ஒரு சாயல்ல, ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ஆன்மாவால் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மாவின் சாயலை அறிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவருடைய வாழ்க்கை அவர் கட்டுப்பட்டது என்று பொருள் என்று இங்க அப்பா சொல்றார். லைஃப் ரெஸ்பான்ஸ் கொள்கை நமக்கு வாழ்க்கை கட்டுப்படும் என்று கூறுகிறது. லைஃப் ரெஸ்பான்ஸ் கொள்கை நமக்கு வாழ்க்கை கட்டுப்படும் என்று கூறுகிறது. லைஃப் நாலெட்ஜ் கேரக்டர் ஆஃப் லைஃப், வாழ்வு ஞானம் வாழ்வின் சுபாவம் என்பவை இந்திய கருத்துக்கள். நம்ம நாட்டு கருத்து என்ன, வாழ்வு ஞானம் வாழ்வின் சுபாவம், அதான் லைஃப் நாலெட்ஜ் கேரக்டர் ஆஃப் லைஃப் சொல்றாரு. வாழ்வு ஞானம் வாழ்வின் சுபாவம் என்பவை நம் நாட்டு கருத்துக்கள். இவை மேல்நாட்டில் இல்லை, மேல்நாட்டில் இல்லாதவை. ஆனா நாம என்ன செய்யறோம், நாம் இந்திய கருத்தை கருதாமல், நம் நாட்டினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மேல்நாட்டை பாராட்ட விரும்புகிறோம். நாம் எப்படி இருக்கோம் அப்பா எழுதுறார், நாம் இதை கருதாமல் மேல்நாட்டை பாராட்ட விரும்புகிறோம். நம் மனம் வாழ்வின் ஆழத்தை தொடும் பொழுது வாழ்வு நம்மை ஏற்கும். நம் மனம் எதை போய் தொடணும், வாழ்வினுடைய ஆழத்தை போய் தொடணும். நம்முடைய மனமானது வாழ்வின் ஆழத்தை தொடும் பொழுது வாழ்வு நம்மை ஏற்றுக்கொள்கிறது. வாழ்வு நம்மை ஏற்றுக்கொள்கிறது என்றால் என்ன பொருள், வாழ்வு நம்முடைய விருப்பப்படி செயல்பட தொடங்கும் என்று பொருள். அப்ப நாம என்ன செய்யணும், வாழ்வினுடைய ஆழத்தை போய் தொடணும். ஆன்மாவால் செயல்படும் அங்க சொன்னாரு. அதே இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார் ஒருவர் வாழ்வின் ஆழத்தை தொடுகின்ற அன்பராக பக்தராக இருக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை தனக்கு கட்டுப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய விருப்பப்படி வாழ்வு செயல்படும் என்ற விஷயத்தை சொல்கிறார். ரெஸ்பான்ஸ் தரும் என்பது நம் மனம் வாழ்வின் ஆழத்தை தொடும் பொழுது வாழ்வு நம்மை ஏற்கும், நம் விருப்பப்படி செயல்படும், ரெஸ்பான்ஸ் தரும் என்பது லைஃப் ரெஸ்பான்ஸ். இதுதான் லைஃப் ரெஸ்பான்ஸ். நாம வாழ்க்கையோட ஆழத்தை தொட்டா வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும், வாழ்க்கை நம்ம இஷ்டப்படி செயல்படும் என்பதுதான் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற செய்தியை இங்க அப்பா சொல்றார். விக்காம் எலிசபெத் ஆர்வத்தை கவர்ந்தான். எலிசபெத் கடைசி வரைக்கும் யாரு மேல ஒரு விருப்பம் இஷ்டம்னு கேட்டா விக்காம் மேலதான். ஆனா விக்காம் நல்லவன் இல்ல தெரியும் நமக்கு. விக்காம் எலிசபெத் ஆர்வத்தை கவர்ந்தான். டார்சி தன்னை யாருக்கு கொடுத்தான், டார்சி தன்னை எலிசபெத் கொடுத்தான், டார்சி தன்னை அவளுக்கு கொடுத்தான். டார்சியை ஏற்றுக்கொண்டாள் அவள், இல்லை அவள் அதை ஏற்கவில்லை, அதை அறியவும் இல்லை. வெம்பர்லிக்கு போறான். வெம்பர்லிக்கு போனவுடன் டார்சி என்ன கொடுத்தான் என்று புரிந்து கொண்டாள். அவளுக்கு எங்க போன பிறகுதான் டார்சி பத்தி புரிய வருதுன்னு சொன்னா, வெம்பர்லியை போய் வெம்பர்லினுடைய அந்த சூழலுக்கு போன பிறகுதான் டார்சி தனக்கு என்ன கொடுத்தாங்கிறதே அவளுக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, உடல் தொடு உணர்வால் மட்டும் அறியும். உடலுடைய தன்மை என்னன்னு கேட்டா, உடல் தொடு உணர்வால் மட்டும் அறிகின்ற காரணத்தினால வெம்பர்லிய பார்த்த பிறகுதான் எலிசபெத்தால டார்சி தனக்கு என்ன கொடுத்தாங்கிறதே உணர முடிஞ்சது. வெம்பர்லி அவள் உடலை தொட்டு விட்டது. வெம்பர்லி உடல் தன்னுடைய உடலை தொட்டு விட்ட உடன் மனம் மாறினாள். ஏன்னா கடைசி வரைக்கும் எலிசபெத் வந்து அவனை வெறுத்து கொண்டே இருந்த எலிசபெத் பெம்பர்லிய பார்த்த பிறகுதான் ஒரு ஷனம் ஒரு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? இந்த பெம்பர்லிக்கு நான் அரசியா இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் அங்கதான் வருது. பெம்பர்லி தொட்ட பிறகு தொடு உணர்வு தான் அவளை சிந்திக்க சொல்லுது. டார்சி நல்லவன் என்ற சொல் காதில் விழுகிறது. அங்கதான் அதெல்லாம் நடக்குது. ஆசை டார்சி மீது வரவில்லை. இருந்தாலும் ஆசை அவளுக்கு வந்து டார்சி மேல வரல. எது மேல ஆசை வருது, எது மேல காதல் வருதுன்னு சொன்னா பெம்பர்லி மீது காதல் ஏற்படுகிறது. டார்சி மேல காதல் ஏற்படாமல் பெம்பர்லி மீது காதல் ஏற்படுகிறது. எதிர்பாராத விதமாக டார்சி வருகிறான். எப்பொழுதும் இல்லாம பிரியமாக பேசுகிறான். டார்சி தன்னுடைய தங்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். எலிசபெத் டார்சியை மனதில் ஏற்க, இப்ப எலிசபெத் மனசுல டார்சியை ஏற்கணும், இது வரைக்கும் ஏற்கல. அவ ஏற்பதற்கு அவளுடைய மனசு யாரை விட்டு விலகணும்? விக்காம் விட்டு விலகும். விக்காம் விட்டு விலகினாதான் அவளுடைய மனசு டார்சிய ஏத்துக்கும். விக்காம் விட்டு விலகினாலோ? விக்காம் பத்தி தெரியுது, இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப டார்சியோட லெட்டர் மூலமாகவும் பிட்ஸ்வில்லியம்னுடைய செய்தி மூலமாகவும் அந்த பேலஸ்ல ஒர்க் பண்ண அந்த மேனேஜருடைய இப்படி பலர் மூலமா அந்த அந்த தங்கியிருந்த ரூம்ல உள்ள அந்த அட்டண்டர் மூலமும் பல மூலமா அவளுக்கு உண்மையான விஷயம் தெரிய வருது. இப்படி தெரிய வந்த பிறகும் கெட்டவன் தான் விக்காம்னு தெரிஞ்ச பிறகும் சரியில்லாதவன் தெரிந்த பிறகும் அவள் பாரமுகமாக இருந்திருக்கிறாள். இருந்திருக்கலாம், இருந்திருக்கலா இல்ல. அங்க வந்து பென்னட்ட போய் லிடியாவை பிரைட்டனுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்றாளே தவிர ஏன் அனுப்பாதீங்கன்னு விளக்கம் சொல்லல. விக்காம் கெட்டவன் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியல. ஏன்னா விக்காம் எல்லாம் இவளுக்கு ஆர்வம். இவ சொல்ல மறந்த சொல்லாத காரணத்தினாலதான் அங்க விக்காம வந்து லிடியாவை அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்ப சரியில்லாதவன் இருந்து தெரிந்த பிறகு அவள் பாராமுகமா இருந்திருக்க வேண்டும். யார பாராமுகமா இருந்திருக்கணும்? விக்காம பாராமுகமா இருந்திருக்கணும். இருந்திருந்தால் விக்காம் கிட்ட வரமாட்டான். அப்ப இந்த வாய்ப்ப தொந்தரவை யாரு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொன்னா எலிசபெத் தான். அந்த வாய்ப்பையும் தொந்தரவையும் லிடியா ஓடி போனதுக்கான வாய்ப்பையும் லிடியா ஓடி போனதுக்கான தொந்தரவு ஏற்படுறதுக்கு முழு முதல் காரணமே எலிசபெத் தான் இங்க அப்பா சொல்றாரு. இதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வோம் தெரியல. அப்போ மனம் விக்காமை விட்டு அகல வேண்டும். விக்காம என்ன பண்றான்? மிஸ்கிங்கை நாடுறான். ஏன்னா அவள்கிட்ட என்ன இருக்கு? நிறைய பணம் இருக்கு. விக்காம் மிஸ்கிங்கை நாடினாலும் மிஸ்கிங்க விக்காம் நாடின விஷயம் உங்களுக்கு தெரியும். லிடியாவுடன் ஓடி போனாலும் லிடியாவோட ஓடி போன விஷயம் தெரியும். எலிசபெத் மனத்தை விட்டு விக்காம் அகலவில்லை. இவ்வளவு நடந்த பிறகு விக்காம் வந்து மனத்திலே இருக்கான், அகர்ந்து போகல. அப்ப எப்போ மனதிலிருந்து விலகி போறான் என்று பார்த்தால் விக்காமுக்கு திருமணமான பிறகு அவன் மனம், அவளுடைய மனம் விக்காமை கைவிட்டது. விக்காமுக்கு திருமணம் ஆயிடுச்சு லிடியாவோட என்ற செய்தி கிடைச்ச பிறகுதான் அவருடைய மனம் அவனை கைவிட்டது என்றால் அப்ப அது வரைக்கும் அதுவரை எலிசபெத்தோட மனசுல யார் இருந்துகிட்டே இருக்கான்? விக்காம் இருந்துகிட்டே இருக்கான். மனத்தை விட்டு அகலவில்லை. எப்பொழுது அகன்றுகான் என்றால் திருமணமான பிறகு மனத்தை விட்டு அகன்றான். அவனை கடைசியாக ஒரு முறை காண விரும்பி இவ்வளவு நடந்த பிறகும் கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு விரும்பி தகப்பனாரை மனம் மாறி அவனை வர அனுமதி கேட்கின்றான். இவ்வளவு நடந்த பிறகும் அவன் கெட்டவன் தான் தெரிஞ்ச பிறகும் ஒரே தடவை பாக்கணும்னு ஒரு ஆசை ஆர்வம். அதனால லிடியாவோட வரட்டும், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு தப்பனார்ட கேக்குறான். அவன் மானங்கெட்டவன், மானங்கெட்டவன் ஆனாலும் என் மனம் வரித்தவன் அவனே என்று உள்ளிருந்து அவளுக்கு குரல் எழுகிறது. எப்படிலாம் மனத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு அப்பா எழுதுறாரு. உள்ளிருந்து அவளுக்கு குரல் எழுகிறது. வெட்கம் கட்டவனை விரும்ப அவள் கூச்சப்படவில்லை. வெட்கம் கட்டவனையும் விரும்பும் மனம் என்னுடையது என்று அவள் பெருமைப்படுகிறாள். கடைசி வரை அவனுக்கு பணம் அனுப்புகிறாள். பதவி உயர்வு வர விரும்புகிறாள். ஏற்ற வாழ்வு மனத்தை பற்றி கொள்ளும் வகை இது. எப்படிலாம் மனசுல நம்ம மனச வந்து கவிக்குது வாழ்க்கை என்பதற்கு இத ஒரு உதாரணம் அப்பா சொல்றார். இந்த கட்டத்தில் அப்படி மனசு நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் அந்த கட்டத்தில் நாம் மனம் மாறினால் வாழ்வு நமக்கு கட்டுப்படுத்தும். வாழ்வு நமக்கு கட்டுப்படும். இந்த கட்டத்தில் மனம் மாறினால் வாழ்வு நமக்கு கட்டுப்படுத்தும். அக்கருத்தின் சாரத்தை தான் தலைப்பு கூறுகிறது. பெற மறுத்து கொடுக்கும் நிலை. எதுக்கு மறுக்கணும்? பெறுவதற்கு மறுக்க வேண்டும். கொடுக்கும் நிலை வாழ்வை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று கூறுகிறது. கொஞ்சம் மாத்தி, பெற்றதை விட கொடுக்க அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கை நம்ம கட்டுப்படும் சொன்னது. இங்க என்ன சொல்றாரு? பெற மறுத்து கொடுக்கும் நிலை வாழ்வை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என கூறுகிறது. இக்கருத்து வாழ்வின் ஆழ்ந்த ரகசியங்களில் ஒன்று. வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த ரகசியங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கருத்து. பெற மறுத்து கொடுக்கும் நிலை அதிகமானால் வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும். ஒருவர் அடுத்தவரை விரும்பினால் அடுத்தவர் வேறொருவரை விரும்புவது வாழ்வின் சட்டம். டார்சி எலிசபெத் விரும்புறா, எலிசபெத் விக்காம நடுறான். விக்காம யார பாக்கறான்? மிஸ்கிங்க பாக்கறான். அதுதான் இங்க சொல்றாரு. ஒருவர் அடுத்தவரை விரும்பினால் அடுத்தவர் ஒரு வேறு ஒருவரை விரும்புவதுதான் வாழ்க்கையோட சட்டம். அந்த சட்டம் மாறி அடுத்தவர் தன்னை விரும்புபவரையே விரும்பினால், இந்த சட்டம் மாறி நாம யார விரும்புறோமோ அவரே நம்மையே விரும்பினாங்கன்னா, இந்த சட்டம் மாறி அடுத்தவர் தன்னை விரும்புபவரையே விரும்பினால் வாழினம் எனும் செருக்கு என்று வள்ளுவர் இதை கூறுகின்றார். இது எப்படி இருக்கும்னு சொன்னா, வள்ளுவர் திருக்குறள்ல சொன்ன அந்த குரல் மாதிரி இருக்கும். இந்த உண்மையை நண்பரை பற்றியும் கூறுகிறார் திருவள்ளுவர் திருக்குறள்ல. எழுதிட்டு இப்போ பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை எழுதுறார். என் மகள் எனக்கு பிடிக்காத மனிதனை கணவனாக ஏற்றால், என் மகள் எனக்கு பிடிக்காத மனிதனை கணவனாக ஏற்றால் நமக்கு அவர் மீது பிரியம் வருமா? தியான மையத்தில் ஒரு அன்பர் வர்றாங்க, இது மாதிரி என்னுடைய பெண் ஒருத்தர் விரும்புகிறார், எனக்கு பிடிக்கவே இல்லை சார், என்ன செய்யறது அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலாம். உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவர் மீது எனக்கு பிரியம் எழ வேண்டும் என்பது வாழ்வை கடந்த உண்மை. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நேத்து, எதை மனம் ஏற்க மறுக்கிறதோ அதை சந்தோஷமாக ஏற்பது பக்தி நம்பிக்கை. என்ன அப்பா எப்படி எழுதுறா பாருங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் என் மனசு அப்படி இருந்துச்சு, அந்த சமயத்துல அந்த மெசேஜ் வருது பாருங்க. இது ஒரு வேடிக்கை. எதை மனம் ஏற்க மறுக்கிறதோ அதை சந்தோஷமா ஏற்கிறது தான் பக்தியை நம்பிக்கைண்டான்னு சொல்றாருப்பா. அதே மாதிரி உனக்கு பிடிக்காத ஒரு இதை பத்தி நிறைய நம்ம பேசலாம், நிறைய நமக்கு அனுபவங்கள்லாம் இருக்கும், நிறைய படிக்கிறோம் பாக்குறோம். அப்ப உனக்கு பிடிக்காத ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னுடைய பொண்ணு ஆசைப்பட்டானா, அவர் மீது எனக்கு பிரியம் எழ வேண்டும் என்பது வாழ்வை கடந்த உண்மை. வாழ்வை கடந்த உண்மையை மனம் ஏற்றால் வாழ்வின் சட்டம் என்ன? ஒருத்தர் நாடினா அவர் இன்னொருத்தர் நாடுறதுதான் வாழ்க்கையோட சட்டம். அந்த வாழ்க்கையோட சட்டத்தை மாத்தி நாம யார நாடுறோமோ அவரே நம்மளே நம்ம நாடுறது பெரிய விஷயம் திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு பிடிக்காத ஒருத்தரை நம்ம மனசுல நாடி விருப்பத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது வாழ்வை கடந்த உண்மையை நீங்க அப்பா எழுதுறாரு. வாழ்வை கடந்த உண்மையை மனம் ஏற்றால், அப்படி வாழ்வை கடந்த உண்மையை மனசு ஏற்றுக்கொண்டால் அப்ப எப்படி இருக்கும் என்றால், மனம் மலர்ந்து ஆத்ம ஜோதி எழும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறதே பார்க்கணும், அதுவே பெரிய விஷயம். அப்படி ஒரு அன்பர் பக்தர் ஏற்றுக்கொண்டு விடுவாரே ஆனால், வாழ்வை கடந்த உண்மையை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனசுல அவர் ஏற்றுக்கொள்வாரே ஆனால் மனம் மலர்ந்து ஆத்ம ஜோதி எழும், அவருக்கு வாழ்வு கட்டுப்படும், அவருக்கு வாழ்க்கை தானாக கட்டுப்பட ஆரம்பிக்கும். நாம் செய்யும் காரியங்கள் நீரோட்டமாக தடையின்றி பூர்த்தியாகும். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது வந்து நீரோட்டமா அப்படியே போயிட்டே இருக்கும், தடையே இருக்காது. நீரோட்டமாக தடையின்றி பூர்த்தியாகும். திருவள்ளுவர் நட்பிலும் திருமணத்திலும் இந்த இரு முக்கிய கட்டங்களிலும் இதை கூறுகிறார். அன்னை அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட உண்மையை கூறுகிறார். அந்த அடுத்த கட்ட உண்மையைதான் வாழ்வை கடந்த உண்மையை நாம் ஏற்பது. அந்த வாழ்வை கடந்த உண்மையைத்தான் தலைப்பு கூறுகிறது. பெற மறுத்து கொடுக்கும் நிலை. உன்னுடைய பெண்ணுக்கு நீ உனக்கு பிடிச்ச ஒரு மரண பெறுவதற்கு பதிலா அன்னைதான் அதை கொடுத்திருக்கிறாங்க என்ற அந்த கொடுக்கின்ற நிலைக்கு நாம வருவோமையான, நம்மை கொடுக்கின்ற நிலைக்கு நாம வருவோமையானால், வாழ்வை கடந்த உண்மைக்கு நாம பின்பற்றுவோமையானால், அந்த அடுத்த கட்ட உண்மைக்கு நாம போனோமையானால், இது மாதிரி நீரோட்டமா தடையின்றி வாழ்க்கை இயங்கும், மனம் மலர்ந்து ஆத்ம ஜோதியாக திகழும் என்று சொல்லி, நாம் செய்கின்ற காரியங்கள்லாம் இப்படி நடப்பதற்கு நாம் அன்னை அதன் அடிப்படையில் அடுத்த கட்டுமை கூறுகின்றார். தலைப்பு இதை நடைமுறையில் கூறுகிறது என்ற செய்தி எங்க அப்பா சொல்வதோடு இன்றைய தினம் ஒரு அபூர்வமான அற்புதமான செய்திகள் எல்லாம் இன்றைய தினம் பார்த்துருக்கின்றோம். இந்த செய்திகள் எல்லாம் திரும்ப ஒரு முறை இந்த அதாவது 40வது செய்தியிலிருந்து 45வது செய்தி வரை அப்பா சொன்ன செய்தியை திரும்ப ஒரு முறை அன்பர்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 40வது செய்தி, அன்னை ஒருவருக்கு வழங்க முடிவு செய்துள்ள விஷயம் அவரை தேடி உடனே வரும். ஆகவே நாம் அவரை கேட்கின்ற விஷயம் அன்னை அனுமதிக்கக்கூடியதா இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். 40. 41, ஒருவருடைய தகுதிக்கு மீறி கொடுக்கும் பொழுது அவர் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க மாட்டார். அதே சமயத்தில் ஒருவருடைய தகுதிக்கு குறைவாக கொடுத்தாலும் அப்பொழுதும் அவர் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க மாட்டார். ஆகவே அடுத்தவருடைய ஒத்துழைப்பு நமக்கு வேண்டுமானால் அவருடைய தகுதிக்கு ஏற்றது போல் கூடவோ குறையவோ கொடுக்கக்கூடாது, தகுதிக்கு ஏற்றார் போல கொடுக்க வேண்டும். 42, நாம் அடுத்தவருக்கு பணம் தர வேண்டும் என்ற நிலை இருந்தால் பணத்தின் கைதான் ஓங்கி இருக்கும். மற்றவர் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் நம் கை ஓங்கி இருக்கும். ஆகவே பணத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புகிறவர் எவரிடமும் கடன்பட்டிருக்க கூடாது. 43, பணமும் அதிகாரமும் அடுத்தவரிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான பாதுகாப்பான அரண்கள். ஆகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்ற அன்பர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 44, சட்டம் தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவருடைய பணம் சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ரெக்கார்டில் கொண்டு வர வேண்டும். பண விஷயமாக தகராறு எழுந்தால் இருக்கின்ற ரெக்கார்டுகள் தனக்கு சாதகமாக பேசும். அவ்வகையில் பணம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். கடைசியாக பார்த்த 45வது செய்தி, வாழ்க்கை தன் கட்டுப்பாட்டிற்குள் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் எப்பொழுதும் தான் வாங்கிக் கொள்ளும் உதவியை விட தான் செய்கின்ற உதவி அதிகமாக இருக்கும் நிலையில் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அப்பா எப்படி இருக்கார், பெற மறுத்து கொடுக்கும் நிலை வாழ்வை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று கூறி அரிய பெரிய வாய்ப்பை கொடுத்த மதர் சரி சொசைட்டிக்கும் இந்த ஸ்பீச் காப்பீஸ்லாம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற குருநாதர் அப்பா ஸ்ரீ ஸ்ரீ கர்மி அவர்களுக்கும், இதையெல்லாம் நடத்தி செல்கின்ற பாலகுரு அண்ணா அவர்களுக்கும், தியானமய அத்துணை அன்பர்களுக்கும், பொறுமையாக கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மா தந்தையை கூறி இந்த சொற்பொழி நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. சொல்லுண்ணா.
ஒரு விஷயம் மனச ரொம்ப கவர்ந்திருக்கு, அதாவது சென்னையில மாட்டிட்டவங்க திரும்பிய சித்தலால பிரச்சனை இருக்கிறது தான் நினைக்கிறாங்க. அப்பா எழுதியிருக்காரு, நமக்கு சிக்கலா இருக்கிறது எல்லாம் மதர் டிஸ்டே கிடையாது, சிக்கலே இல்லைன்றது எப்ப தெரிய வருதுன்னா, நாம அந்த பிரச்சனை விஷயமா அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணும்போது ஏற்கனவே ரெடிமேடா ஒரு அன்னை என்னை என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஆதரவை ரெடி பண்ணி வச்சிருக்காரு, இந்த ஆதரவை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டா சிக்கலே இல்லாம பிரச்சனை சுமூகமா தீரும் என்பதை பிரார்த்தனை சமர்ப்பணம்னு அனுகிறவங்களுக்கு புரிய வரும் எழுதியிருக்காரு. விஷயமா குழந்தை அன்பர் யாராவது இந்த நேரம் பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டதா நினைச்சிட்டு இருந்தேன், மக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், எதிர்பாராத வகையில எல்லாம் எனக்கு ஆதரவு எழுந்து சிக்கலை நினைச்சது சிக்கலே இல்லாம ரொம்ப சுமூகமா தீர்ந்திருக்கு, இது என்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை அனுபவம் அப்படின்னு அனுபவம் சொல்ற மாதிரி அங்க போன ஜனங்களுக்கு யாராவது கிடைப்பாங்களா? எழுதுறது உண்மைதான், உண்மைய குழந்தை ஜானகத்தில் இருக்கோம், யாராவது அனுபவிச்சிருக்கலாம் இல்லையா?
ஒரு அன்பர் பேசுறாங்க அண்ணா, என்னுடைய அனுபவத்தை
என்னோட பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சப்மிட்டும் பண்ண வேண்டிய டைம் வந்தது, சப்மிட் பண்ணியாச்சு. தீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சினாப்சிஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர், அது கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப போயிருந்த போது சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட் எல்லாம் டாக்டரல் கமிட்டி மீட்டிங் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணது, அது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு. அதுக்கு முதல் மீட்டிங்ல தான் நான் எல்லாத்தையுமே பிரசன்ட் பண்ணிருந்தேன் யூனிவர்சிட்டிக்கு. அப்ப ஹெச்ஓடி என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துடுறேன், ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஹெச்ஓடி கிட்ட நான் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். 10,000 ருபீஸ் டிமாண்ட் டிராஃப்ட் முதல்ல இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினலா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நான் எடுத்துட்டு கும்பகோணம் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் டைம்ல தான் சினாப்சிஸ் கொடுக்க போகும்போது என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரணும், அங்க போய் ஆனா சேரவே இல்லை அப்படின்னு எனக்கு விஷயம் அங்க தெரியுது. அப்ப ஒரு நிமிஷம் எனக்கு என்ன செய்யறதுன்னு சுத்தமா ஒன்னும் புரியல. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்க யூனிவர்சிட்டியை சேர்ந்த இந்த ஹெச்ஓடி மேடம் கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஸோ அவங்க தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்னு சொன்னாங்க மேடம், அதனால உங்கள்ட்ட வந்திருக்கும்னு நினைச்சேன், இதுல நான் என்ன செய்ய முடியும், நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது எனக்கு வரலன்னு, ஹெச்ஓடிட்ட போய் கேட்டதுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் சைலண்டா வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை பத்தி எதுவும் நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த டிடியோட காலம் முடிஞ்சிருங்கனால பேங்க்ல போய் நான் ஏற்கனவே எடுத்த டிடியோட இன்னொரு காப்பியும் வாங்கின்னு வந்து இந்த டேட்ல நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், அதோடைய இன்னொரு காப்பி இது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க போகும்போது இன்னும் கிடைக்கல, அதனால கிடைச்சாதான் உங்களோட பிஹெச் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நுழையும் போது கார்ல அங்க போயிருந்தோம் நாங்க. போகும்போது என்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க, மகாகாளி மதர் அமைச்சிட்டு உள்ள போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த க்ஷணம் வந்து கொஞ்சம் பியூரிட்டி இருந்திருக்கு போல இருக்கு எங்கிட்ட, மகாகாளி மதரை முன்னாடி அமைச்சிருந்தான் உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்ப போனதுக்கு அப்புறம் கேட்டது, இன்னும் கிடைக்கலம்மா அப்படின்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு உடஞ்சும் போகல, அழல, எதுவுமே தப்பா நடக்காதுன்னு தெரிஞ்சு பரவாயில்ல, இதுதான் மதரோட விருப்பம்னா பரவாயில்ல, இதை நான் ஏத்துக்கிறேன்னு மனசுக்குள்ளதான் நினைச்சேன். நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நான் வெளில வரணும்னு நான் நகரத்துக்கு முன்னாடியே இங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த ஹெச்ஓடி கொடுத்தேனோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேறொரு ஸ்டாஃப், ஒரு ஸ்டாஃப் அங்க இருந்து நான் எந்த கவர் நிறைய எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருந்தோம், சினாப்சிஸ் ஆர்மத்ல இருந்து கொடுத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம், அதை எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. அவங்க இப்ப பிரெக்னண்டா இருந்தாங்க, ஆனா அவங்க ஓடி வந்ததை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கூட இருந்தாங்களாம், அவங்கள்ட்ட சொன்னாங்க, வித்யகிட்டாவோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கொடுத்தது எல்லாம் இங்க இருக்கு கவரோட, அந்த கவரை கொண்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் அப்ப நடந்தது. அதுக்காக நான் மதருக்கு வந்து இன்னமும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் என்னால மதரை அவாய்ட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத நினைச்சு உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் நமஸ்காரம் சொல்லிக்கணும் விரும்புறேன். அந்த பீரோ நான் கொடுத்ததெல்லாம் வந்து அவங்க பீரோல வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அங்க உள்ள அட்டெண்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பீரோ மேல வச்சிருக்காங்க. அத அவங்க ஷிப்ட் பண்ணும் போது இல்ல ரூமை கிளீன் பண்ணும் போது அந்த பீரோ புல் பண்ணி நகர்த்தி இருக்காங்க. அப்ப அந்த கவர் பீரோக்கு பின்னாடி தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த இந்த பேசும்போது இந்த சம்பாஷணம் எல்லாம் நடக்கும் போது அந்த லெக்சரர் அங்க இருந்தாங்க. இருந்துட்டு அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது இந்த பொண்ணு இவ்வளவு கேக்குதே, அதுல ஏதாவது இருக்கும் போல இருக்குன்னு அந்த ரூம் போய் பாத்துருக்காங்க. இன்னொரு முறையை பார்க்கும்போது அந்த கிளாஸ் டோர் கேபின் வழியா பார்க்கும்போது பின்னாடி ஏதோ கவர் தொங்கி இருக்கு அப்படிங்கறத பாத்து கிட்ட போயிருக்காங்க. நான் அடையாளம் சொன்னேன், ஒரு ஆரஞ்சு கலர்ல ப்ளூ லெட்டர்ஸ்ல எழுதி கவர் தான் என்னோடது, ஏதோ தொங்குதுன்னு புடிச்சு எடுத்திருக்காங்க, அது அப்படியே கையில வந்துருக்கு. சோ இது வந்து மதர் எனக்கு நடத்தி கொடுத்தேன்.
சொல்லுங்க.
ஒரு விஷயம் கொஞ்சம் நெருக்கதா இருக்கு.
இந்த விஷயம் என்ன?
பொருக்கிறவர் கை ஒன்றும் பெருங்கவர் கை தாழ்ந்து போகும் எழுதிட்டாரு. பணம் மட்டும் இல்ல, எந்த பொருளாக இருந்தாலும்
சொல்லுங்க.
கல்யாண விஷயத்துல அது உண்மையா வரலைய, பொண்ணை புரிஞ்சு பெற்றவங்க இவங்கல பறந்து விட்டாரு, கடைக்கு போறாங்க, இவன் தான் பொண்ணை கொடுத்தான், கொடுத்த மறுநாளே எந்த அதிகாரமும் இல்லாம பண விஷயத்துலதான் கொடுக்குறவங்க கை வாங்குவோம், மற்ற விஷயங்கள்ல கொடுக்குறவங்க கை முடிஞ்சு இருக்கிற அவசியம் இல்லைன்ற அந்த மீன் வருது இல்லையா?
பணம் பொருள் அப்படிங்கறது ஒரு ஜடப்பொருளா இருக்கிற மாதிரி ஏற்படுது நம்ம மனசுல. நீங்க சொல்றது வந்து இப்ப உயிர் உள்ள ஒரு பொருளையே கொடுக்குறாங்க, அதுக்கு பொறுத்து பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல.
விஷயத்துல மட்டும் இல்ல, இப்ப வீட்டை வாடகை விட்டுட்டு அவன் வாடகை எடுத்து அவன் கடற்படுத்து பெரிய
கஷ்டமாயிடுச்சு.
வாடகை விட்டோன்னு போட்டுக்கு போறான், அவன் கரண்ட்டும் பவுண்டர் பயன் பண்றான். அவன் எழுதுற ஒவ்வொரு மூவுக்கும் அவன் பவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மூணு வாட்டி அவன் கைக்கு காலி பண்ண வேண்டியவனு, 10 வருஷம் கைக்கு காலி பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதுவும் கொடுத்தவங்க நீக்கா போயிடுறாங்க இல்லையா, வீட்டை கொடுக்குற விஷயத்துல கூட. இந்த கை ஓங்கி இருக்கோம், வாங்குறவங்க கை காண்பது ஒரு சில சுச்சுவேஷன்ல தான் அப்ளை ஆகப்படுது. எல்லா சுச்சுவேஷன்லயும் காலகட்டத்தில இது அப்ளை ஆக மாட்டேன். கரெக்டா? ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது பெண் தான் விரும்பாத ஒருவனை கணவனாக இருக்கும் பொழுது அதை மனமோக்கி ஏற்றால் அந்த ஒரு செயல் ஆத்ம ஜோதி எழுப்பும்னு எனக்கு பேசுங்க இல்லையா?
ஆமாங்க.
நிறைய பாக்குறோம், அதிகாரி விரும்புவான், ரவுடி சத்தம் போடுவான், என்ன ஜெயில தங்கன்னு பாக்குறான். அந்த ஆடு இன்ஸ்பெக்டரு அவனதான் அவன் மேலதான் ஆசைப்படுறேன், இது எனக்கு துரோகமான செயல். ஒரு காலகட்டத்திலயும் ரவுடி போலீஸ் ஆபீஸ்ல என்னுடைய மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டேன், நான் என்ன மாதிரி ஒரு ரவுடியை பார்த்துட்டு இருக்கேன், அவனை தான் நீங்க ஏத்துக்கணும். சினிமா படங்கள்ல வருது நெருக்கடியாகி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ரவுடி தூக்கும் போதுதான், சரிம்மா என்னால ஒண்ணும் முடியல, நீ ஆசைப்படுறாங்க, நீ கட்டி நீயா சௌரியமா வாழ்ந்துக்கோ, நான் உள்ளார போயிருக்கிறேன் அப்படின்னு அவனே அழைச்சிட்டு போறான். இந்த மாதிரி இயற்கை நிறைய நாங்க திரைப்படங்களை பாக்குறோம்னு நினைக்கிறேன். வந்து மனம் ஒன்று எடுக்கிற மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நான் ரவுடி, ஆனா நான் பெற்ற பெண்ணு போலீஸ் அதிகாரி இருந்துட்டா அதை நான் ஏற்க வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த படத்தை கல்யாணம் முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே தனக்கு பிடிக்காத ஒருத்தனை பெண் எடுத்துக்கிட்ட இருக்கிற பட்சத்துல தானும் மனம் மாறி அது கொஞ்சம் அபூர்வமான இருக்கு. அதுக்கு என்னால தகுந்த காட்ட முடியல. உங்களுக்கு தெரியுதான் அந்த மாதிரி நிஜமா ஒரு சம்பவம்.
ஒரு அன்பர் அது மாதிரி அதே மாதிரி இன்சிடென்ட் வந்து கேட்டாரு. நான் சொன்ன ஸ்வீட்ல என்னுடைய பெண்ணை வந்து ஒரு தன் பெண்ணு இன்னொரு வேற ஜாதி பையனை விரும்புறா, அவளுக்கு பிடிக்கல, என்ன செய்யறது அப்படின்னு நான் இந்த ஸ்பீச் காப்பி தயாரிச்சுட்டு இருக்கும்போதுதான் வந்து கேட்டாரு. ஒரு மாசத்துக்குள்ள நடந்தது. இப்ப நான் அது மாதிரி அப்பா அது மாதிரி கோட் பண்ணிருக்காரு, நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் மனசு சந்தோஷம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்க்காரு. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும்னு நான் அப்பா சொன்னதா சொன்னேன், அவரும் ஏத்துக்கிட்டாரு. இப்ப மேரேஜ் ஆக போகுதுண்ணா, மனசு மாதிரி சந்தோஷமா இப்ப செய்யும். உண்மையா அவரை ஏத்துக்கிட்டார். ஆமா நாங்க தியானம்
மற்றபடி நீங்க ஸ்பீச் நல்லா டெலிவர் பண்ணீங்க.
வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களையும் செயல்பாடுகளையும் விளக்கி சிறப்பாக சொற்பொழிவாற்றிய திரு ஜெகநாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.